بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فالسلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹுவின் அருளால் அல்லாஹுவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறியிருக்கும் நல்ல ஒழுக்கங்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சமுதாயத்தில் படித்தவர்கள், கல்விமான்கள், திறமைசாலிகள் என சமுதாயத்திலே பல முன்னேற்றங்களை நாம் கண்டாலும் ஒழுக்க ரீதியாக நம்முடைய சமுதாயம் மிகவும் பின்தங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அல்லாஹுவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய ஒழுக்கங்களை மேம்படுத்துவதற்காக, சிறப்பிப்பதற்காக என்னென்ன நல்ல விஷயங்களை கூறியிருக்கின்றார்களோ அவற்றைத்தான் நாம் இந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக, முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள் தங்களுக்கு மத்தியிலே எப்படி பழக வேண்டும், எந்த முறையில் அவர்கள் தங்களுடைய உறவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலிருந்து விரும்புவது என்னவென்று சொன்னால், நாம் எப்படி அல்லாஹ் ஒருவனை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ, அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக் கொண்டிருக்கின்றோமோ, அதுபோன்றே அல்லாஹுவிற்காக வேண்டியே நாம் அனைவர்களும் ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்களாக, அன்பு கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவனுடைய அல் குர்ஆனிலே உபதேசம் செய்கின்றான். சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 10வது வசனத்திலே, இன்னமல் முஃமினூன இஹ்வா, நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் சகோதரர்களே என்று. அதாவது, யார் ஒருவர் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டாரோ அவர் மனித சமுதாயத்தில் தன்னை போன்று அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை பேண வேண்டும். இந்த சகோதரத்துவம் என்பது எந்த அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவிற்காக வேண்டி படைத்தவனான, வளர்ப்பவனான, நம்மை காப்பவனான அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியே இந்த சகோதரத்துவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். வேறு எந்த ஒரு அடிப்படையை கொண்டும் இந்த சகோதரத்துவம் அமைந்திருக்க கூடாது. நீங்கள் ஒருவரை நேசித்தால் அல்லாஹுக்காக நேசிக்க வேண்டும். நீங்கள் ஒருவரை விரும்பினால் அல்லாஹுவிற்காக விரும்ப வேண்டும். ஒரு முஸ்லிமான சகோதரர் மற்றொரு சகோதரரை விரும்பும் போது, ஒரு முஸ்லிமான சகோதரி மற்றொரு சகோதரியை விரும்பும் பொழுது அல்லாஹுவிற்காக வேண்டி நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்காகவோ, அழகுக்காகவோ, அல்லது பதவிக்காகவோ, அல்லது வேறு எந்த விதமான உலக லாபத்தை முன்னிட்டோ, உலக ஆதாயங்களை முன்னிட்டோ நாம் நம்முடைய அன்பை, நேசத்தை, சகோதரத்துவத்தை அமைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த அன்பு, நேசம், சகோதரத்துவம் அல்லாஹுவிற்காக வேண்டி அமையும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? இந்த சகோதரத்துவத்தை நாம் ஏன் பேண வேண்டும் தெரியுமா? இதனுடைய அவசியம், இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம் ஆகிய இரண்டு தலைசிறந்த ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான் மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா வஅன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ் وأن يكره أن يعود في الكفر بعد أن أنقذه الله كما يكره أن يقذف من النار. மூன்று விஷயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடைய சுவையை கொடுப்பான். அதாவது, நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருப்பது, அந்த நம்பிக்கையினுடைய உண்மையான யதார்த்த நிலையை, அதனுடைய சுவையை, அதனால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மூன்று பண்புகள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அந்த மூன்று பண்புகளிலே முதலாவது பண்பு என்னவென்றால், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்முடைய உள் மனதால், நம்முடைய கல்புடைய ஆழத்திலிருந்து அவர்களை நேசிக்க வேண்டும். அந்த நேசம் எந்த அளவிற்கு மிகைத்து இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹுவை நேசிப்பது போன்றோ, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது போன்றோ இந்த உலகத்தில் நமது வாழ்க்கையில் யாரையும் நேசிக்க கூடாது. அந்த அளவிற்கு அதிகமான நேசத்தை, அதிகமான அன்பை, பாசத்தை அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நாம் வைக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் நம்முடைய சகோதரருக்கு நமக்கு எதை விரும்புகின்றோமோ அதையே விரும்ப வேண்டும். நாம் ஒருவரை விரும்புவதாக இருந்தால் அல்லாஹுவிற்காகவே விரும்ப வேண்டும். அடுத்ததாக, நாம் இறை நம்பிக்கை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இறை நிராகரிப்புக்கு செல்வதை எந்த அளவிற்கு வெறுக்க வேண்டும் என்றால், எப்படி ஒருவன் நெருப்பில் போடப்படுவதை வெறுப்பானோ அதுபோன்று வெறுக்க வேண்டும். இந்த ஹதீஸிலே மூன்று விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதிலே இரண்டாவது விஷயத்தை நாம் இங்கே எடுத்து பார்க்கின்றோம். இந்த இரண்டாவது விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்கள்? இரண்டு அறிவிப்புகளிலே நமக்கு இந்த விஷயங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, ஒருவரை நேசிக்கும் பொழுது அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் அவரை அல்லாஹுவிற்காகவே மட்டும் நேசிப்பார். அல்லாஹுவை தவிர, அவனுடைய அன்பை தவிர, அல்லாஹுடைய உறவை தவிர வேறு எந்த ஒன்றையும் காரணம் காட்டி அவர் ஒருவரை நேசிக்க மாட்டார். அவ்வாறே தனக்கு எதை விரும்புவாரோ அதையே தன்னுடைய சகோதரருக்கும் அவர் விரும்ப வேண்டும். அல்லாஹ் அக்பர். இந்த ரெண்டு அறிவிப்புகளும் நமக்கு என்ன ஒரு மிகச் சிறந்த விஷயத்தை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே ஒற்றுமை, நேசம், அன்பு எப்படி ஏற்படும், எந்தெந்த விதத்திலே சமுதாயத்தை ஊடுருவக்கூடிய பிணக்குகள், சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், கருத்து வேற்றுமைகள், விரோதங்களை எல்லாம் களைய முடியும், இவற்றை தான் இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. ஒருவர் ஈமானுடைய உண்மை நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நீங்கள் தொழுகின்றீர்கள், நோன்பு வைக்கின்றீர்கள், இன்னும் எத்தனையோ பல நல்ல அமல்களை செய்கின்றீர்கள். இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் எதற்காக வேண்டி? அல்லாஹுடைய அன்பை அடைவதற்காக, அல்லாஹுடைய மன்னிப்பை அடைவதற்காக. அந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், இந்த வணக்க வழிபாடுகளை கொண்டு நீங்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை, அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய நேசத்தை நீங்கள் அடையலாம். எப்பொழுது என்று சொன்னால், அந்த வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்வதுடனே இந்த தன்மையும் உங்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இது இஸ்லாமினுடைய அடிப்படை பண்பாகும். அல்லாஹு தஆலா சொல்லியது போன்று மூமின்கள் சகோதரர்களாக இருக்கின்றார்கள். எப்படி ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரரை நேசிக்க வேண்டும் என்றால், அல்லாஹுவிற்காக வேண்டி நேசிக்க வேண்டும், அவனுடைய பொருத்தத்தை நாடி நேசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அன்புதான் சமுதாயத்திலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட அன்புதான் சமுதாயத்திலே சிறந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிப்பதற்கு நமக்கு துணையாக நிற்கும். இதற்கு மாற்றமாக, இன்று நட்பு வைக்கின்றார்களே, இன்று தோழமை கொள்கின்றார்களே, இன்று ஒருவர் மற்றவர்களை விரும்புகின்றார்களே, எதற்காக வேண்டி? அவரிடத்தில் இருக்கக்கூடிய படிப்புக்காக, அல்லது அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணத்திற்காக, அல்லது அவரிடத்தில் இருக்கக்கூடிய பதவிக்காக. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் யார் அடிப்படையாக வைத்து ஒருவர் ஒருவரை நேசிக்கின்றார்களோ, அந்த நேசம் அல்லாஹ் கூறிய நேசம் அல்ல, அந்த நேசம் அல்லாஹ் விரும்பக்கூடிய நேசம் அல்ல, அந்த நேசத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பது கிடையாது. எனவே நாம் ஒருவரை நேசிப்பது, நாம் ஒருவரின் மீது அன்பு வைப்பது அல்லாஹுவிற்காக வேண்டி இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அன்பிலே அவனுடைய அருள் வளங்களை செய்கின்றான். அந்த அன்பின் மூலமாக நமக்கு ஈமானுடைய உயர்ந்த தரத்தை தருகின்றான். நம்முடைய இறை வழிபாட்டிலே நமக்கு ஈமானுடைய சுவையை உணரச் செய்கின்றான். யோசித்து பாருங்கள், எப்படி நீங்கள் ஒரு உணவை சாப்பிடும் போது அந்த உணவிலிருந்து சுவை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். சுவையற்ற உணவை சாப்பிடுவதிலே நீங்கள் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. அப்படித்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய இறை நம்பிக்கைகள், அதிலே உயர்ந்த தரத்தினுடைய சுவை இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மூன்று விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதிலே நம்முடைய இந்த தலைப்புக்கு ஏற்ப நாம் கூறுகிறோம் அல்லவா, அல்லாஹுவிற்காக வேண்டி நேசம் வைப்பது. அதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் இந்த சிறந்த பண்பை தருவானாக. அல்லாஹுவிற்காக வேண்டியே நாம் ஒருவர் ஒருவரை நேசிப்போம். அல்லாஹுவிற்காக வேண்டியே நாம் நமக்கு மத்தியில் அன்புள்ளவர்களாக, உயர்ந்த குணமுடையவர்களாக திகழ்வோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நற்கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம அலா நபியினா முஹம்மதின் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அம்மா பஅத் ஃஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவிற்காக வேண்டி அன்பு கொள்ளக்கூடிய நாம் இந்த அன்பால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, உயர்வுகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் மேலும் இந்த பண்பிலே நாம் உயர்ந்த தரத்தை அடைய முடியும். இன்று மக்களுக்கு அல்லாஹுவிற்காக வேண்டி நேசம் கொள்வதனுடைய சிறப்பை, உயர்வை, உயர்ந்த அந்தஸ்தை தெரியாத காரணத்தால் இதை புறக்கணித்து வாழ்கின்றார்கள். அற்ப உலக லாபங்களுக்காக வேண்டி அன்பு கொள்ளுகின்றார்கள். அதையே தங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக அமைத்துக் கொள்கின்றார்கள். நீங்கள் பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் இடம் பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அழைப்பதாக சொல்கின்றார்கள், நாளை மறுமை நாளையில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கும் பொழுது தங்களுக்கு என்ன கதி நேருமோ, தங்களுடைய நிலைமை எப்படி மாறுமோ என்று மக்கள் எல்லாம் தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் என் உயிருக்கு என்ன நிகழுமோ, என் உயிருக்கு என்ன ஏற்படுமோ என்று தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அக்பர், அல்லாஹுடைய அழைப்பு யாரை நோக்கி வரும் தெரியுமா? யார் அல்லாஹுவிற்காக வேண்டி அன்பு கொண்டார்களோ அவர்களை நோக்கி அல்லாஹுடைய அழைப்பு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளையிலே அழைப்பான், ஐனல் முதஹாபூன பிஜலாலி உதில்லுஹும் ஃபி ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லி. அல்லாஹ் அழைக்கின்றான், வணங்குவதற்கு தகுதியானவன் அர்ஷனுடைய அதிபதி நம்முடைய இறைவன் அழைக்கின்றான். எப்படி? எனது கண்ணியத்திற்காக அன்பு கொண்டவர்கள் எங்கே? ஐனல் முதஹாபூன பிஜலாலி, என்னுடைய கண்ணியத்திற்காக அன்பு கொண்டவர்கள் எங்கே? இன்றைய தினத்தில் எனது நிழலை தவிர வேறு யாருடைய நிழலும் இருக்காது, நான் அவர்களுக்கு நிழல் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மக்களை அழைத்து சொல்லுவான். யோசித்து பாருங்கள், அந்த மறுமை தினத்திலே ஒருவர் ஈடேற்றம் பெறுவது, அந்த மறுமையுடைய தினத்திலே ஒருவருக்கு வெற்றி கிடைத்து அல்லாஹுனுடைய அருளிலே அவர் தங்குவது என்பது எவ்வளவு நமக்கு தேவையான ஒன்று. இந்த உலகத்திலே நாம் எதற்காக வேண்டி வாழ்கின்றோம்? அந்த மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்காக வேண்டிதானே, அந்த மறுமையிலே அல்லாஹுனுடைய அன்பை அடைவதற்காக வேண்டிதானே. யோசித்து பாருங்கள், வணக்க வழிபாடுகளை எல்லாம் நாம் செய்கின்றோமே, ஏன் நம்முடைய பண்புகளை சீர்திருத்துவதிலே நாம் இவ்வளவு கவனக்குறைவாக இருக்கின்றோம்? ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அதிலே நாம் கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பண்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது எந்த அளவிற்கு உயர்வை நாம் அடைகின்றோம் பாருங்கள். எத்தனையோ வணக்க வழிபாடுகளை கொண்டு அடைய முடியாத உயர்வுகளை எல்லாம் இந்த ஒரு பண்பை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குகின்றான். யார் அல்லாஹுவிற்காக அவனுடைய நேசத்திற்காக அன்பு கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் அவனே அழைக்கின்றான். எனது அன்புக்காக, என்னுடைய கண்ணியத்திற்காக அன்பு வைத்தவர்கள் எங்கே என்பதாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா, மக்கள் எல்லாம் அந்த சூரிய வெளியிலே கஷ்டத்திலும் சிரமத்திலும் உயர்வையிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலிலே உட்கார வைக்கின்றான். இது மட்டுமா, மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதியிலும் இடம் பெற்றிருக்கின்றது. قال الله عز وجل المتحابون في جلالي لهم منابر من نور يغبطهم النبيون والشهداء. அல்லாஹ் கூறுகின்றான், ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் கூறுவதாக அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கின்றார்கள், யார் அல்லாஹுடைய கண்ணியத்திற்காக அல்லாஹுடைய உயர்வுக்காக தங்களுக்கு மத்தியில் பரஸ்பர நேசம் கொள்ளுகின்றார்களோ, அன்பு கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஒளியினால் ஆன மேடைகள் மறுமையிலே அமைக்கப்படும். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தகுதியை, அந்த உயர்வை பார்த்து இறை தூதர்களும் அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிந்தவர்களும் பொறாமை கொள்வார்கள், ஆசைப்படுவார்கள். அந்த அளவிற்கு உயர்ந்த தரத்திலே அல்லாஹ் அவர்களை வைப்பான். இன்று பாருங்கள், சில அற்ப காரணங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டு இந்த உயர்ந்த பண்பை மக்கள் இழந்து விடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஒரு அடியான் இன்னொரு அடியானை தனக்காக நேசிக்கும் பொழுது எந்த விதமான உலக ஆதாயங்களோ லாபங்களோ காரணங்களோ அவற்றையெல்லாம் முன்னிறுத்தாமல் தனக்காக மட்டும் நேசிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த அடியானை மறுமையில் எப்படி கண்ணியப்படுத்துகின்றான்! அது மட்டுமா, இந்த உலகத்திலும் கூட அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு சொல்கின்றார்கள். அதாவது இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி அன்ன ரஜுலன் ஜார அகன் லஹு ஃபி கரியத்தின் உக்ரா, ஒருவர் தன்னுடைய முஸ்லிமான சகோதரரை சந்திப்பதற்காக செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வழியிலே ஒரு வானவரை நிறுத்தி வைத்து விடுகின்றான். அவர் அந்த வானவரை கடந்து செல்லும் பொழுது அந்த வானவர் கேட்கின்றார், நீ எங்கே செல்கின்றாய், எதற்காக செல்கின்றாய்? அவர் சொல்கின்றார், என்னுடைய இன்ன ஊரில் உள்ள என்னுடைய சகோதரரை சந்திப்பதற்காக நான் செல்கிறேன் என்று. அப்பொழுது வானவர் சொல்கின்றார், அவர் ஏதாவது உனக்கு உபகாரம் செய்திருக்கிறாரா, அதற்காக வேண்டி நீ செல்ல இருக்கின்றாயா, அல்லது என்ன காரணம் என்பதாக. அப்போது அந்த மனிதர் சொல்லுகின்றார், இல்லை, நான் அல்லாஹ்விற்காக அவரை நேசித்தேன், அதற்காக அவரை நான் பார்க்க செல்கிறேன் என்பதாக. உடனே அந்த வானவர் கூறினார், நான் யார் தெரியுமா, நான் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உனக்கு நற்செய்தி சொல்வதற்காக அனுப்பப்பட்ட தூதர் வானவராக இருக்கின்றேன். நீ எப்படி அல்லாஹுவிற்காக வேண்டி உன்னுடைய சகோதரரை உன்னுடைய நண்பரை நீ நேசித்தாயோ அப்படியே அல்லாஹுவும் உன்னை நேசித்தான். அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட உயர்ந்த அல்லாஹுடைய அருட்கொடை பாருங்கள். ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனை அல்லாஹுவிற்காக நேசிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேசத்தை தருகின்றான். அவனுடைய நேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்துகின்றான். அல்லாஹுடைய அன்பு கிடைப்பதை விட நாம் இந்த உலகத்திலே எதை எதிர்பார்க்க முடியும்? இன்று பாருங்கள், நாம் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கின்றோம், எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்கின்றோம். அந்த நல்ல விஷயங்களில் இப்படி அல்லாஹுவிற்காக அன்பு கொள்வது ஒரு சின்ன விஷயமாக நம்முடைய பார்வைக்கு தெரிகிறது. இன்று பார்க்கிறோம், ஒருவர் ஒருவரை நேசம் கொள்ளுகின்றார்கள். கல்லூரிகளிலே படிக்கும் பொழுது, அல்லது ஒரு இடத்திலே வேலை செய்யும் பொழுது, அல்லது அண்டை வீட்டார்கள் தங்களுக்கு மத்தியிலே வாழும் பொழுது ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றார்கள், அன்பு வைக்கின்றார்கள், பழகுகின்றார்கள். இந்த மாதிரி பழகக்கூடிய நேரத்திலே அவர்களிடத்தில் இந்த எண்ணங்கள் இருப்பது கிடையாது. ஏதோ பக்கத்து பக்கத்தில் இருக்கிறோம், அருகிலே இருக்கிறோம், நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், அல்லது ஒன்றாக படிக்கிறோம், ஒன்றாக ஒரே வாகனத்திலே நாம் செல்கிறோம் என்பதாக அவர்கள் பழகுகிறார்களே தவிர, அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுவிற்காக வேண்டி நாம் பழகுகிறோம், அல்லாஹுவிற்காக வேண்டி நாம் நேசமிக்கிறோம் என்ற எண்ணம் இருப்பது கிடையாது. இன்று எப்படி வணக்க வழிபாடுகளிலே மக்களுக்கு உயிரோட்டம் இருக்கவில்லையோ, அப்படித்தான் இப்படி பழகக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹுவிற்காக வேண்டி என்ற எண்ணம் இல்லாததால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சில சில காரணங்களால் முறிந்து விடுவதை, அதிலே உறவுகள் அறுந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய அன்பை நேசத்தை நாம் அல்லாஹுவிற்காக வைத்துக் கொள்ளும் பொழுது, அவனுடைய அன்பிற்காக வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த நேசத்தை நாம் பேணி பாதுகாப்போம். அந்த அன்பிலே நேசத்திலே எந்த விதமான இடையூறுகள் வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்வோம். இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும், நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது அல்லாஹுவிற்காக உடனடியாக அவரை சந்தித்து நான் உன்னை அல்லாஹுவிற்காக நேசிக்கிறேன் என்று நாம் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சபையிலே ஒருவர் உட்கார்ந்திருக்க ஒருவர் அந்த வழியாக செல்லுகின்றார். அப்போது உட்கார்ந்திருப்பவர் சொல்லுகின்றார், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதோ செல்கின்றாரே, நான் அவரை அல்லாஹுவிற்காக நேசிக்கிறேன் என்று. அப்பொழுது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இன்னவரே, நீங்கள் இதை அவருக்கு அறிவித்து விட்டீர்களா, சொல்லிவிட்டீர்களா என்று. உடனே அந்த மனிதர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் சொல்லவில்லை என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை, நீங்கள் சென்று அவரிடத்திலே சொல்லுங்கள், நான் உங்களை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன் என்று. உடனே அந்த தோழர் எழுந்து சென்று அந்த மனிதரை சந்தித்து சொல்லுகின்றார், என்னுடைய நண்பரே, என்னுடைய சகோதரரே, நான் உங்களை அல்லாஹுவிற்காக நேசிக்கிறேன் என்று. உடனே அந்த சகோதரர் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா, அந்த சகோதரர் கூறிய பதில் என்ன தெரியுமா, அஹப்பக்கல்லாஹு அல்லதி அஹபப்தனி லஹு, எந்த அல்லாஹுவிற்காக நீ என்னை நேசித்தாயோ அதே அல்லாஹ் உன்னையும் நேசிக்கட்டுமாக என்று. பாருங்கள், இப்படித்தான் இஸ்லாம் தங்களுடைய உறுப்பினர்களுக்கு இடையிலே ஒருவர் மற்றொருவருடனே எந்த அளவு ஆழமான தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. ஒருவர் சென்று சொல்கிறார், நான் உங்களை அல்லாஹுவிற்காக நேசிக்கிறேன் என்று. அவர் என்ன பதில் தருகின்றார், அல்லாஹும் உங்களை நேசிக்கட்டும் என்பதாக. இதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பை நாம் அடைகிறோம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை நாம் சீர்படுத்திக் கொள்கின்றோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஈமானுடைய இந்த உயர்ந்த தரத்தை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد، فالسلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்தை அந்த சமுதாயத்தின் ஒற்றுமையை பேணி பாதுகாப்பதிலே அதிகம் அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த நேரத்திலும் தங்களுடைய தோழர்களுக்கு அறிவுரை செய்யும் போது அவர்களுக்கு அன்பை நேசத்தை வலியுறுத்தினார்கள். இந்த அன்பிற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அறிவுரைகளை கூறியிருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த அறிவுரை ஸஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது. والذي نفسي بيده لا تدخلون الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا أولا أدلكم على شيء إذا فعلتموه تحاببتم أفشوا السلام بينكم. الله تودر صلى الله عليه وسلم نمك سلحين دارخل ينذوير எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அதாவது அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நீங்கள் சொர்க்கம் செல்ல மாட்டீர்கள், நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை, அல்லாஹுவை விசுவாசிக்கும் வரை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களாக, அல்லாஹுவை விசுவாசித்தவர்களாக ஆக முடியாது. உங்களுக்கு மத்தியில் ஒருவர் ஒருவரை நேசிக்கும் வரை, நீங்கள் உங்களுக்கிடையில் அன்புள்ளவர்களாக, பரஸ்பர நேசமுள்ளவர்களாக இருக்கும் வரை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், அவலாதுல்லுக்கும், உங்களுக்கு நான் ஒன்றை கற்றுத்தரட்டுமா, அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியிலே அன்பு நேசம் மலரும். அது என்ன தெரியுமா, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்வதை பழக்கமாக்குங்கள், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் என்று. இந்த ஹதீஸிலிருந்து நாம் பல படிப்பினைகளை பெறுகின்றோம். என்னவென்று சொன்னால், இறை நம்பிக்கை சொர்க்கத்தின் திறவுகோலாக இருக்கின்றது, சொர்க்கத்தின் அடிப்படை நிபந்தனையாக இருக்கின்றது. யாருடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை இல்லையோ அவர்களிடத்தில் வேறு என்ன பிற நல்ல அமல்கள் இருந்தாலும் அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அவர்கள் தொழுகையாளிகளாக, நோன்பு வைப்பவர்களாக, தர்மம் செய்பவர்களாக, மக்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்பவர்களாக இருந்தாலும் இறை நம்பிக்கை கலப்பற்றதாக தூய்மையானதாக இருந்தால்தான், முழுமையான இறை நம்பிக்கை அவரிடம் இருந்தால்தான் அவர் சொர்க்கம் செல்ல முடியும். இறை நம்பிக்கை என்பது அல்லாஹுவையும் மறுமை நாளையும் அவனுடைய தூதர்களையும் இன்னும் ஈமானுடைய மற்ற அடிப்படை அம்சங்களையும் நம்பிக்கை கொள்வதில் மட்டும் இல்லை. ஆம், இவற்றை நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய முதல் கட்டமாக இருந்தாலும் அந்த ஈமானுக்கு உயர்ந்த தரம் என்று இருக்கின்றது. அந்த ஈமானுடைய உயர்ந்த தரத்தை அடைவதற்குண்டான வழியைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லுகின்றார்கள். என்னவென்று சொன்னால், ஈமானுடைய உயர்ந்த தரத்தை அடைய வேண்டும் என்றால் நமக்கு மத்தியிலே நாம் அன்புள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மத்தியில் அன்பு ஏற்படுவதற்குண்டான வழிகளையும் சொல்லித் தருகின்றார்கள். அந்த வழிகளிலே சிறந்த வழி என்னவென்று சொன்னால், ஒரு ஆண் மற்றொரு ஆணை பார்க்கும் பொழுது, ஒரு பெண் மற்றொரு பெண்ணை பார்க்கும் பொழுது, ஒரு முஸ்லிமான சகோதர சகோதரிகள் தங்களில் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் பொழுது சதா எப்போதுமே அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், ஒருவர் ஒருவரை முந்திக் கொண்டு சலாம் செல்லக்கூடிய பழக்கத்திற்கு வர வேண்டும். என்ன சலாம் சொல்வது, அவர் சலாம் சொல்லட்டுமே என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. சலாம் சொல்வதிலே தான் முந்தி சலாம் சொல்ல வேண்டும். சலாத்தினுடைய அந்த நன்மையை தான் அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த சலாம் இருக்கின்றதே நமக்கு மத்தியிலே அன்பை உறுதிப்படுத்துகின்றது, நமக்கு மத்தியிலே நேசத்தை ஏற்படுத்துகின்றது, நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உறவை புதுப்பிக்கின்றது, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகளை அகற்றுகின்றது. ஒருவர் ஒருவரை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹுடைய ஈரேற்றம் உங்கள் மீது உண்டாகட்டும், அவனுடைய கருணை உண்டாகட்டும், அவனுடைய அருள் வளங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லும் பொழுது அதை கேட்பவர் வ அலைக்குமுஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் வ பரக்காத்துஹு, உங்கள் மீதும் ஈடேற்றம் உண்டாகட்டும், அல்லாஹுடைய கருணை உண்டாகட்டும், அவனது அருள் வளங்கள் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கின்றார். இதன் மூலமாக ஒருவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். நான் உன்னை அல்லாஹ்விற்காக நேசிக்கின்றேன், அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய அருள் வளங்கள் உன் மீது இறங்குவதற்கு, அல்லாஹுடைய ஈரேற்றம் உனக்கு கிடைப்பதற்கு நான் பிரார்த்திக்கிறேன் என்று இந்த சலாமின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். அதை கேட்கக்கூடிய சகோதரரும் அப்படியே அதை திருப்பிச் சொல்லும் பொழுது, உன்னுடைய அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய அன்பையும் நீ ஏற்றுக்கொள் என்று தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பை புதுப்பித்துக் கொள்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே முந்தி ஏதாவது சில மனக்கசப்புகளோ அல்லது சில மன சஞ்சலங்களோ இருந்தாலும் அவற்றையும் இந்த சலாமின் மூலமாக அவர்கள் நீக்கிக் கொள்வதற்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்று சொன்னால், இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல் முஃமினு லில் முஃமின் கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதன். இந்த ஹதீஸும் சஹிஹுல் புகாரி சஹிஹ் முஸ்லிமிலே இடம் பெற்றிருக்கின்றது. முஃமின் இறை நம்பிக்கையாளர் மற்றொரு இறை நம்பிக்கையாளருக்கு எப்படி திகழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய செங்கல்கள், அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கற்கள் எப்படி ஒரு கல் மற்றொரு கல்லுக்கு துணையாக இருக்கின்றதோ, மற்றொரு கல்லை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ, அப்படித்தான் இந்த சமுதாயத்தினுடைய அங்கத்தினர்கள் முஸ்லிம்கள் சகோதர சகோதரிகள் மற்றொரு முஸ்லிமை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களுடைய உறவை வலுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உறவு வலுவாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது. நலிந்த மெலிந்த பலவீனமான உறவுகளை இஸ்லாம் விரும்புவதில்லை. எனவே தான் முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவை அன்பை கொண்டு பிணைக்கும் பொழுது அந்த உறவிலே வலிமை ஏற்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்கின்றார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மஸலுல் ஜஸத் இதஷ்டகா மின்ஹு உதுவுன் تَدَاعَ لَهُ سَائِرُ الْجَسَدِ بِالسَّهْرِ وَالْحُمَّى. இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு மத்தியில் நேசித்துக் கொள்வதில், கருணை காட்டுவதில், ஒருவர் ஒருவர் மீது இரக்கம் கொள்வதில் என்ன உதாரணம் என்றால், ஒரு உடலை போல எப்படி ஒரு உடலிலே ஓர் உறுப்புக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டுவிட்டால், நோய் சிரமம் ஏதாவது வேறு ஏதாவது இடையூறுகள் காயங்கள் ஏற்பட்டுவிட்டால் முழு உடம்பும் விழித்திருக்கிறது, முழு உடம்பும் காய்ச்சலால் அவதிப்படுகின்றது. அப்படித்தான் முஸ்லிம் சமுதாயம் முழுவதும் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அந்த அளவிற்கு உறவை பேணி பாதுகாப்பார்கள் என்று பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அளவிற்கு நமக்கு ஒற்றுமையை வலியுறுத்தி இருக்க, நம்முடைய உறவு பலப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்க இன்று நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை நேசிப்பதிலே எந்த அளவிற்கு அலட்சியம் செய்கின்றார், சில அற்ப காரணங்களுக்கெல்லாம் அவர்களை நேசிப்பதை விட்டுவிட்டு புறக்கணித்து சென்று விடுகின்றார்கள். அப்படி அவர்கள் நேசித்தாலும் அந்த நேசம் அன்பு என்பது ஒரு மேலோட்டமான ஒரு சாதாரணமான அன்பாக இருக்கின்றதை தவிர ஒரு ஆழமான அன்பாக இருப்பது கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஒருவர் மற்றவரை நேசிக்கத்தான் செய்கின்றார்கள். நீங்கள் மற்றவர்களை நேசிக்கின்றீர்கள், மற்றவர்கள் உங்களை நேசிக்கின்றார்கள். ஆனால் நேசத்துடைய இந்த சாதாரணமான தரத்தை இஸ்லாம் நமக்கு விரும்பவில்லை, மாறாக உயர்ந்த தரத்தை இஸ்லாம் விரும்புகின்றது. எப்படி பாருங்கள், ஒரு உடலை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொல்லுகின்றார்கள். உடலிலே கண் தனி, காது தனி, கை தனி, கால் தனி, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக நாம் பிரித்து பார்ப்பது கிடையாது. கண்ணுக்குத்தானே வலி என்பதாக கால் சும்மா இருப்பதில்லை, கால் மருத்துவரை நோக்கி செல்கின்றது. கை அவர் கொடுக்கக்கூடிய மருந்தை வாங்கி அதை வாயிலே சாப்பிடுவதற்காக வேண்டி தயாராகின்றது. காது அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்கின்றது, அறிவு அதை சிந்தித்து அதை புரிந்து கொள்கின்றது. முழு உடலும் எப்படி செவிமடுத்து முழு உடம்பும் அதற்காக வேண்டி தயாராகிறதோ அப்படித்தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். ஒரு உடலை போன்று என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதிலே மிக ஆழமான ஒரு தத்துவமும் மிக உறுதியான ஒரு வலியுறுத்தலும் நமக்கு இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், இது போன்றுதான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். உலகத்தில எந்த இடத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனை என்று சொன்னாலும் முஸ்லிம்கள் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், தங்களால் முடிந்த ஆகுமான உதவிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அலட்சியம் காட்டக்கூடாது, புறக்கணித்து வாழக்கூடாது, முழுமையான அன்பை வெளிப்படுத்தி தங்களுடைய நேசத்தை புதுப்பித்துக் கொண்டு அல்லாஹுடைய அருளை அடைந்து கொள்ள வேண்டும். இதிலே நாம் கவனம் செலுத்துவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فالسلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தூதர் صلى الله عليه وسلم அவர்கள் சொல்லுகின்றார்கள், ما تواد اثنان في الله جل وعز أو في الإسلام فيفرق بينهما اول ذنب يحدثه احدهما. اخرجه البخاري في الادب المفرد. நாம் நமக்கு மத்தியிலே வாழும் பொழுது ஒருவர் ஒருவரை நேசித்தவர்களாக அன்பு கொண்டவர்களாக வாழ்கிறோம். சில சமயங்களிலே ஏதாவது மனம் விரும்பாத நிகழ்ச்சிகள் ஒருவரின் மூலமாக ஏற்படுவது உண்டு. இதை குறித்துத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை வழங்குகின்றார்கள். ஒருவர் ஒருவரை அல்லாஹுவிற்காக நேசிப்பது உண்மை என்றால், நீங்கள் ஒருவரை அல்லாஹுவிற்காக விரும்புவது உண்மை என்று சொன்னால், அவர் செய்யக்கூடிய முதல் தவறுக்காகவே அவரை நீங்கள் ஒதுக்கிவிடக் கூடாது, அவரை நீங்கள் வெறுத்து விடக் கூடாது. அப்படி நீங்கள் அவர் செய்த முதல் தவறுக்காக அல்லது முதல் குற்றத்திற்காகவே நீங்கள் வெறுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு மத்தியில் இருந்த அன்பு அல்லாஹுவிற்காக அல்லாஹுடைய அன்புக்காக இருந்த அன்பாக இருக்காது. மாறாக உலக ஆதாயத்திற்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ இருந்த அன்பாகத்தான் அது கருதப்படும். அல்லாஹுக்காக அன்பு கொண்டவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய முதல் குற்றங்களுக்காக ஒருவர் ஒருவரை விட்டு விலகி வாழமாட்டார்கள், ஒதுக்கி வாழமாட்டார்கள், வெறுத்து விடமாட்டார்கள். தங்களுக்கு மத்தியில் வாழும் பொழுது சகோதர சகோதரிகள் சில சமயங்களிலே சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும், சில பிணக்குகள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும், உடனே மறந்து மன்னித்து வாழக்கூடியவர்களாக பழகி கொள்ள வேண்டும். பிரிந்து வாழ்வதையோ ஒதுக்கி வாழ்வதையோ வெறுத்து வாழ்வதையோ அன்பிற்குரியவர்களே இஸ்லாம் நமக்கு ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரியிலும் ஸஹீஹ் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது, லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுரு அகாஹு فوق ثلاثة أيام يلتقيان فيعرض هذا ويعرض هذا وخيرهما الذي يبدأ بالسلام. வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வலியுறுத்துகின்றார்கள், லா யஹில்லு அனுமதியே கிடையாது, ஆகுமான செயலே அல்ல. என்ன, ஒரு முஸ்லிம் இன்னொரு சகோதரரை மூன்று நாட்களுக்கு மேலாக வெறுத்து ஒதுக்கி விடுவது. ஆம், மனிதர் என்ற அடிப்படையிலே நாம் நமக்கும் சில கோபங்கள், சில குணத்திலே பண்புகளிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், நம்ம இடத்திலும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய குணத்தில் இருக்கக்கூடிய சில குறைவுகள் நாம் எல்லை மீறுவதற்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது. சில காரணங்களால் சில விஷயங்களால் நம்முடைய சகோதரர்களை கோபித்தாலும் அல்லது அவர்கள் மீது ஒரு தற்காலிக காரணத்திற்காக வெறுப்பு ஏற்படும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த வெறுப்பை நீடித்து விடக்கூடாது, அந்த வெறுப்பிலேயே இருந்து விடக்கூடாது, அவர்களை நிரந்தரமாக ஒதுக்கிவிடக்கூடாது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவு வைத்தார்கள். என்ன அளவு, மூன்று நாள். அந்த மூன்று நாட்களுக்குள் தங்களுடைய கோபத்தை தணித்துக் கொண்டு தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு அவர்கள் மீண்டும் சகோதரர்களாக அல்லாஹ்விற்காக வேண்டி நேசம் கொள்பவர்களாக சேர்ந்து விட வேண்டும். மூன்று நாட்களுக்கு மேலும் இரண்டு முஸ்லிம்கள் கோபத்தால் தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையால் பிரிந்து வாழ்வது அவர்களுக்கு அனுமதி கிடையாது, ஹலால் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். சரி, இப்போது பிரச்சனை ஏற்பட்டதற்கு பிறகு யார் சிறந்தவர் என்று சொன்னால், யார் பெருமை காட்டாமல் தற்பெருமை கொள்ளாமல் கர்வம் கொள்ளாமல் அவர் என்னை தேடி வந்து என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டால்தான் நான் பேசுவேன் என்று இல்லாமல், தான் முந்தி சென்று அவருக்கு சலாம் சொல்லி பேச்சை ஆரம்பிக்கின்றாரோ அவர் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த சிறந்தவர் என்ற பண்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். நமக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டாலும் நாம் முந்தி சென்று நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புகழ்ச்சியை, இந்த உயர்வை, இந்த சிறந்த நற்பெயரை நாம் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இப்படித்தான் தோழர்கள் நன்மைகளிலே முந்தி கொள்பவர்களாக, போட்டி போட்டுக் கொள்பவர்களாக இருந்தார்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய அதபுல் முஃபரத் என்ற நூலிலே எழுதியிருக்கின்றார்கள். லா யஹில்லு லி ரஜுலின் அன் யஹ்ஜுரு முஃமினன் ஃபௌக தலாசத்தி அய்யாமின் ஃஇதா மர்ரத் தலாசத்து அய்யாமின் فليلقه فليسلم عليه فإن رد عليه السلام فقد اشترك في الأجر وإن لم يرد عليه فقد برئ المسلم من الهجرة. ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளரை மூன்று நாட்களுக்கு மேல் வெறுத்து விலகி இருக்க வேண்டாம். சரி, மூன்று நாட்கள் கழிந்து விடுகின்றன. இப்போது என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக ஒருவர் மற்றவரை சந்தித்து சலாம் சொல்லட்டும். ஃபல்யல்கஹு ஃபல்யுஸல்லிம் அலைஹி, ஒருவர் மற்றவரை சந்தித்து சலாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். எனவே அப்படி பிணக்கு ஏற்பட்டாலும் அந்த பிணக்கிலே நீடித்து விடாமல் உடனடியாக சலாம் சொல்லி சந்திப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கட்டளையாக, கடமையாக இருக்கின்றது. சரி, இப்படி ஒருவர் சலாம் சொல்ல வரும் பொழுது மற்றவர் என்ன செய்ய வேண்டும்? பெருமை காட்டக்கூடாது, தற்பெருமையிலே மூழ்கிக்கொண்டு அவரை புறக்கணித்து விடக்கூடாது. உடனே சலாம் சொல்லி வருபவரை அரவணைத்து தன்னுடனே இணைத்துக் கொண்டு அவருடைய சலாமுக்கு பதில் சொல்லி அவருடைய மனதை மகிழ்விக்க வேண்டும். சலாம் சொல்லி வருபவர் அவர் மிக சிறந்தவர் என்று முந்தைய ஹதீஸிலே நாம் பார்த்தோம். இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அப்படி சலாம் சொல்லி வரும்பொழுது மற்றவர் இரண்டாம் அவரும் அந்த சலாமை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பதில் சொன்னால் இருவரும் நன்மையிலே கூட்டாகிக் கொள்வார்கள். அதாவது தங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்த விரும்பினார்கள் அல்லவா, அதிலே அவர்கள் சமமாகிக் கொள்வார்கள். அப்படி சலாம் சொல்லும் பொழுது அந்த சலாமிற்கு அவர் பதில் தரவில்லை என்றால், அந்த சலாமை அவர் அங்கீகரித்து தன்னுடைய சகோதரருடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளாமல் மறுத்துவிட்டால், புறக்கணித்து விட்டால், யார் சலாம் சொன்னார்களோ அவர்கள் வெறுத்த குற்றத்தை விட்டு விலகி விடுவார்கள். யார் சலாமுக்கு பதில் சொல்ல மறுத்தார்களோ அவர்கள் குற்றவாளியாக ஆகிவிடுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸும் இமாம் புகாரி அவர்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலே இடம்பெறுகின்றது. மன் ஹஜர அகாஹு சனதன் ஃபஹுவ கஸஃக்கி தமிஹி, ஒருவர் தன்னுடைய முஸ்லிமான சகோதரரை ஒரு ஆண்டு வரை பேசாமல், தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளாமல், தங்களுக்கு மத்தியில் உள்ள நட்பை பலப்படுத்திக் கொள்ளாமல் ஒதுக்கிவிட்டார்கள் என்று சொன்னால், ஓர் ஆண்டு வரை, அது எப்படிப்பட்ட குற்றம் என்றால் கஸஃக்கி தமிஹி, அவரை கொலை செய்தது போன்று. நீங்கள் உங்களுடைய நெருக்கமான நண்பர், அவர்களுடன் நீங்கள் பழகினீர்கள், ஒன்றாக வாழ்ந்தீர்கள், நட்பு வைத்தீர்கள். ஆனால் நீங்கள் பிரிந்து வேறு வேறு இடத்திலே வாழும் பொழுது அவரை புறக்கணித்து மறந்து நீங்கள் வாழ்வது எப்படி என்று சொன்னால், இந்த புறக்கணித்து மறந்து வாழ்வது ஓராண்டு நீடித்து விட்டால் அவரை கொலை செய்வதற்கு சமம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எந்த அளவிற்கு கடுமையான பாவம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி பேருரையிலே அரஃபா மைதானத்திலே அறிவுரை சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை மிக ஆழமாக வலியுறுத்தினார்கள். லா தகாத்தஉ, உறவுகளை நட்புகளை துண்டித்து வாழாதீர்கள். லா ததாபரு, ஒருவர் ஒருவரை புறக்கணித்து வாழாதீர்கள். லா தபாகது, உங்களுக்கு மத்தியிலே குரோதங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். லா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களாக உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை பேணி வாழுங்கள் என்பதாக. எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நட்பை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சகோதரர் நம்மை விட்டு விலகி சென்றால் அவரை நாம் நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்குள்ளதாக நம்முடைய கோபங்களை நாம் தணித்துக் கொண்டு, நம்முடைய பிணக்குகளை நீக்கிக் கொண்டு, சலாம் கூறி அவரை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் சலாம் சொல்லி வரும் பொழுது அவரை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அவர் மீது அன்பு செலுத்தி உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அடியார்களாக, அல்லாஹிற்காக வேண்டிய அன்பு கொண்டவர்களாக வாழ்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம அலா நபியினா முஹம்மதின் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فالسلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், لا تحقرن من المعروف شيئا ولو أن تلقى أخاك بوجه طليقين. இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களது நூலில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நன்மையில் எதையும் நீங்கள் அற்பமாக குறைவாக கருதாதீர்கள், அது உங்களுடைய சகோதரரை மலர்ந்த முகத்துடன் நீங்கள் சந்திப்பதாயினும் சரியே. நாம் இந்த தொடரில் இப்போது என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நட்பை, சகோதரத்துவத்தை, நல்ல உறவை வலுப்படுத்தக்கூடிய, உறுதிப்படுத்தக்கூடிய உயர்ந்த பண்புகள் என்ன என்பதை பற்றி. அதில் ஒன்றுதான், நாம் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் பொழுது மலர்ந்த முகத்துடன் சந்திப்பது, புன்முறுவலான முகத்துடன் சந்திப்பது, சிரித்த முகத்துடன் சந்திப்பது. இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சிரித்த முகத்துடன் ஒருவரை சந்திப்பதிலே என்ன கிடைத்துவிடப் போகிறது, இது என்ன ஒரு பெரிய வணக்கமா, இது என்ன ஒரு பெரிய வணக்க வழிபாடா, இதற்கு என்ன மார்க்கத்திலே உயர்ந்த தரம் இருக்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் கருதாதீர்கள். நன்மை எதுவாயினும் சரியே, அது எந்த நன்மையையும் நீங்கள் தரக்குறைவாக, கண்ணிய குறைவாக, நன்மையில் குறைந்ததாக எண்ணாதீர்கள். அது உங்களுடைய சகோதரரை சிரித்த முகத்துடன் சந்திப்பதாயினும் சரியே என்றால், சொர்க்கம் செல்வதற்கு நமக்கு எந்த நன்மையை கொண்டு அல்லாஹ் அனுமதி வழங்குவான் என்று சொல்ல முடியாது. எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும், அதிலும் குறிப்பாக ஒரு சில நன்மைகள் அல்லாஹ்விற்கு பிடித்து விடும் பொழுது அந்த நன்மையை கொண்டே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து அடியானை சொர்க்கத்திற்கு சேர்த்து விடுகின்றான். இதற்கு உதாரணமாக இஸ்ரவேலர்களில் இருந்த ஒரு தவறான நடத்தை உள்ள பெண் சம்பவத்தை நாம் குறிப்பிடலாம். அந்த பெண் தவறான நடத்தை உள்ளவளாக இருந்தும் கூட ஒரு நாயின் மீது இறக்கப்பட்டு அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தால் அல்லாஹ் அவளுடைய எல்லா பெரும்பாவங்களையும் மன்னித்து அவளை சொர்க்கம் செல்ல அனுமதித்து விட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பது நமக்கு சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதை முன்னிட்டு எந்த ஒரு நன்மையும் ஒரு முஸ்லிம் இலக்காரமாக, நன்மையில் குறைவானதாக எடை போட்டு ஒதுக்கிவிடக் கூடாது. இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் நமக்கு மத்தியிலே பழகும் பொழுது நம்முடைய அன்புகள் வளர்வதற்குண்டான ஒரு சிறந்த வழியை சொல்கின்றார்கள், ஸ்மைல், புன்முறுவலாக மலர்ந்த முகத்துடன் சந்திப்பது. இதற்கு ஒரு பெரிய செலவாகும் போது கிடையாது, இதற்கு ஒரு பெரிய சிரமம் ஏற்படுவது கிடையாது, இதனால் நாம் எதையும் இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒருவரை புன்முறுவலாக சிரித்த முகத்துடன் சந்திக்கும் பொழுது எதிரிலே வரக்கூடியவருக்கு ஒரு நிம்மதி ஏற்படுகிறது. ஆஹா, இவர் மூலமாக நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இவ்வளவு சிறந்த மனிதராக இருக்கிறாரே, நான் அவருக்கு அறியாதவராக இருந்தும் கூட என்னை பார்த்து சிரிக்கிறாரே, என்னை பார்த்து புன்முறுவல் பூக்கிறாரே என்று அவருடைய உள்ளத்திலே இவரை பற்றி ஒரு நல்ல மதிப்பு ஏற்படுகிறது. இவருடைய கண்ணியம் அவருடைய உள்ளத்திலே கூடுகிறது. இவரிடத்திலே பழகுவோம், இவரிடத்திலே பேசுவோம் என்பதாக அவருடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் ஏற்படுகின்றன. இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு மத்தியிலே நல்ல பழக்கங்கள், உறவுகள் ஏற்படும் பொழுது ஒருவரின் மூலமாக மற்றவர் நன்மைகளை அடைந்து கொள்கின்றார். மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் ஒருவரை பார்க்கும் பொழுது புன்முறுவல் பூப்பதை தர்மம் என்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அகீக லக ஸதகத்துன், உன்னுடைய சகோதரரை நீ சந்திக்கும் பொழுது அவருடைய முகத்தை பார்த்து அவரது முகத்திலே புன்முறுவல் பூப்பது உனக்கு தர்மமாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த பழக்கத்தை நாம் நமக்கு மத்தியிலே பரவலாக்கிக் கொள்ள வேண்டும். இன்று இஸ்லாமிய அறியாத மேலை நாட்டு மக்கள் எல்லாம் இந்த பழக்கத்தை தங்களுக்கு மத்தியிலே ஒரு சிறந்த பழக்கமாக கடைபிடிக்கின்றார்கள். அவர்களிலே ஒருவர் ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் அறியாதவராக இருந்தாலும் சரியே அவரை பார்த்து ஒரு புன்முறுவலாக ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு செல்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த பழக்கத்தை அவர்கள் ஒரு சடங்காக செய்கின்றார்கள். ஆனால் நாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இதை ஒரு வழிபாடு வணக்கம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நாம் அல்லாஹுவிற்காக செய்கின்றோம். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது இது அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டது, இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வழிகாட்டியது என்ற எண்ணத்திலே ஒரு முஸ்லீம் செயல்படுகின்றார். எனவேதான் எந்த விதமான பிரதிபலிப்பையும் முஸ்லீம் எதிர்பார்ப்பதல்ல. மற்றவர்களிடத்திலும் ஒழுக்கம் இருக்கிறது, முஸ்லிம்களிடத்திலும் ஒழுக்கம் இருக்கிறது. இருவருக்கும் இடையிலே உண்டான வித்தியாசம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் ஒழுக்கங்களை அல்லாஹ்விற்காக கடைபிடிப்பார்கள், மற்றவர்கள் ஒழுக்கங்களை நற்பேறு வாங்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும், மக்களுடைய புகழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்வார்கள். எனவே ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கக்கூடாது. தன்னுடைய சகோதரரை சந்திக்கும் பொழுது உறவை வலுப்படுத்தும் விதமாக புன்முறுவலாக சிரித்து அவரை வரவேற்க வேண்டும், சந்திக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த பண்பு நிறைவாக காணப்பட்டது. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி என்ற மிகச்சிறந்த நபித்தோழர் தன்னை பற்றி கூறுகின்றார்கள், நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே நெருக்கமான பழக்கமுடையவனாக இருந்தேன். மா ஹஜபனி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்து அஸ்லம்து வலா ரஆனீ இல்லா தபஸ்ஸம. நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதிலிருந்து, நான் முஸ்லீமாக மாறியதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒருபோதும் தடுத்ததில்லை. நான் எப்போதெல்லாம் அனுமதி கேட்டேனோ, அவர்களை சந்திக்க வேண்டும் என்று வந்தேனோ, எனக்கு அனுமதி கொடுத்தார்கள், என்னை சந்தித்தார்கள், என்னை வரவேற்றார்கள். அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட உயர்ந்த பண்பு பாருங்கள். அடுத்ததாக அவர்கள் என்னை புன்முறுவல் பூக்காமல், முக சிரிப்புடன் அன்றி வேறு எந்த நிலையிலும் அவர்கள் என்னை பார்த்ததே கிடையாது என்று சொல்கின்றார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பை தங்களது வாழ்க்கையிலும் கடைபிடித்திருக்கின்றார்கள், அதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடைபிடிக்காத எந்த நற்பண்புகளையும் மக்களுக்கு சொல்லியது கிடையாது. நற்பண்புகளில் உயர்ந்த தரத்தில் நம்முடைய தூதர், நம்முடைய ஹபீப், அல்லாஹுவின் நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். தானும் இந்த பண்பை கடைபிடித்தார்கள், தங்களுடைய தோழர்களுக்கும் இதை அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அடுத்ததாக நண்பர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவருக்கு நன்மையை நாடக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களது நட்பு நிரந்தரமாக இருக்கும், பகைமையை தவிர்க்க முடியும். இந்த மார்க்கம் நன்மையை நாடுவதற்கு மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை இஸ்லாம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன என்பதை பற்றி விவரிக்கும் பொழுது கூறினார்கள், அத்தீனு அன்னஸீஹா குல்னா லிமன் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அய்மத்தில் முஸ்லிமீன வஅம்மதிஹிம். மார்க்கம் நன்மையை நாடுவதுதான், நன்மையை நாடுவதுதான் மார்க்க பற்றாகும். ஒருவரிடத்திலே மார்க்கம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? அவர் நன்மையை நாடுபவராக இருக்க வேண்டும். அப்பொழுது தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நன்மையை நாடுவதென்றால் என்ன, யாருக்கு நன்மையை நாட வேண்டும் என்று விவரம் கேட்டபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்மையை நாட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நன்மையை நாட வேண்டும், முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும், பொதுவாக எல்லா முஸ்லிம்களுக்கும் நன்மையை நாட வேண்டும் என்று. ஒருவர் ஒருவருக்கு நன்மையை நாடும் பொழுதுதான் நாம் உண்மையான சகோதரர்களாக இருக்கின்றோம். ஒருவருடைய கெடுதியை, ஒருவருடைய தீமையை நாடக்கூடியவர் ஒரு காலம் சகோதரராக இருக்க முடியாது. அவர் ஒரு காலம் இந்த சமுதாயத்திலே ஆக்கப்பூர்வமான ஒரு அங்கத்தினராக இருக்க முடியாது. எனவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நன்மையை நாட வேண்டும் என்ற பண்பை மிக ஆழமாக வலியுறுத்தும் விதமாக தங்களிடத்திலே இஸ்லாமை ஏற்று வரக்கூடியவர்களிடத்திலே இந்த பண்பை வலியுறுத்தி அதை கடைபிடிப்பேன் என்று வாக்குறுதி வாங்கினார்கள். முஸ்லிம்கள் வெறும் தங்களது வாயளவிலே இஸ்லாமை பீற்றிக் கொண்டிருந்தாலோ, தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு பெருமை எடுத்துக் கொண்டிருந்தாலோ போதாது. இந்த நற்பண்புகளை அவர்கள் கடைபிடிப்பதுதான் உண்மையில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதாகும் என்பதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிமுறை மிகப்பெரிய சான்றாக நமக்கு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதே ஜரீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே பையத்து செய்து கொடுக்கும் பொழுது எப்படி பையத்து செய்து கொடுத்தார்கள் என்பதை அறிவிக்கின்றார்கள். பாயத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம். நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாமிற்காக வாக்கு பிரமாணம் ஒப்பந்தம் செய்து கொடுத்தேன், தொழுகையை நிறுத்துவேன், ஜகாத் கொடுப்பேன், எல்லா முஸ்லிம்களுக்கும் நன்மையை நாடுவேன் என்பதாக. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் ஒருவர் ஒருவருக்கு நன்மையை நாடுபவர்களாக, நல்லதை செய்பவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பை அடைவதுடனே நம்முடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தியவர்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. فالسلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் குர்ஆனிலே, அஸில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு மத்தியில் பழகும் ஒரு உயர்ந்த பண்பை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு மத்தியிலே பணி உள்ளவர்களாக, இலகுவான குணம் படைத்தவர்களாக, மென்மையான பண்புகள் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த மென்மை என்ற பண்பு இருக்கிறது, நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாகும். இன்று பார்க்கிறோம், முரட்டுத்தனம் மிகுத்திருக்கிறது, கடின சுபாவம் மிகுத்திருக்கிறது, எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேச வேண்டும், சண்டை சச்சரவுகள் செய்ய வேண்டும், பணிந்து போகக்கூடாது என்ற தன்மைகள் தான் மிகுத்திருக்கின்றன. இதன் மூலமாக சமுதாயத்திலே பிளவுகள் ஏற்படுகின்றன. கணவன் மனைவிக்கு இடையிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே, தந்தை பிள்ளைகளுக்கு இடையிலே, இப்படி பலவிதமான பிரிவுகள் ஏற்படுகின்றனவே. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பணிந்து போகக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதது, மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதது. எத்தனையோ பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது இந்த மென்மையான அணுகுமுறையை கடைபிடிக்காததால் அவர்களுக்கு மத்தியிலே உறவுகள் விரிசலடைந்து விடுகின்றன. கணவன் மனைவியை கண்டிக்கும் பொழுதும் மென்மையை கடைபிடிக்காததால் விரிசல்கள் ஏற்படுகின்றன. ஒரு ஆசிரியர் மாணவரை கண்டிக்கும் பொழுது மென்மையை கடைபிடிக்காததால் அங்கே விரிசல்கள் ஏற்படுகின்றன. ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரரை கண்டிக்கும் பொழுது, ஒரு நண்பர் மற்றொரு நண்பரை கண்டிக்கும் பொழுது மென்மையை கடைபிடிக்காததால் அங்கு விரிசல்கள் ஏற்பட்டு உறவுகள் அறுந்து விடுகின்றன. இவற்றையெல்லாம் ஆழமாக ஆராய்ந்துதான், ஆழமாக கணித்துதான், ஆழமாக அறிந்துதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த சிறந்த அறிவுரையை சொல்லுகின்றார்கள். இன்ன ரிஃப்க லா யகூனு ஃபி ஷைஇன் இல்லா ஸானஹு வலா யுன்ஸஉ மின் ஷைஇன் இல்லா ஷானஹு. ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மென்மை எதிலிருந்தாலும் சரியே, அதற்கு அது ஒரு அலங்காரத்தை, அழகை கொடுத்து விடுகின்றது. எப்போதெல்லாம் நீங்கள் மென்மையை கடைபிடிப்பீர்களோ நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். மென்மையை கடைபிடிப்பதால் உள்ளங்களை வெல்ல முடியும், மனிதர்களை நம் பக்கம் நாம் ஈர்க்க முடியும். மென்மை எப்போது மனிதனிடமிருந்து எடுபட்டு விடுமோ, மென்மை எங்கு அகன்று விடுமோ, அங்கு அசிங்கம் ஏற்பட்டு விடுகின்றது. மென்மை இல்லாதவற்றில் அழகு கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்துகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த மென்மை என்ற பண்பு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே நாம் இந்த பண்பிற்கு தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம். இன்று பார்க்கிறோம், சாதாரணமாக ஒரு கடைக்கு நாம் பொருள் வாங்க செல்லும் பொழுது கூட, அல்லது ஒரு வாகனத்தை நாம் வாடகைக்கு எடுக்கும் போது கூட, ஒரு ஆட்டோவையோ அல்லது ஒரு காரையோ அல்லது இப்படி ஒரு நமக்கு அன்றாட தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அணுகும் போது கூட, வாடிக்கையாளரிடத்திலும் அந்த வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேலையாளர்களிடத்திலும் கூட மென்மை இல்லாத காரணத்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விடுகின்றன. இன்று நாம் அன்றாட நம்முடைய நாளிதழ்களிலே பார்க்கிறோம், கடைக்காரர்களுக்கு இடையிலே சண்டை ஏற்பட்டது, வாடிக்கையாளருக்கும் கடைக்காரருக்கும் இடையிலே சண்டை ஏற்பட்டது, இதனால் அங்கே கொலைகள் நடந்தன என்பதாக. என்ன காரணம்? மென்மையான அணுகுமுறை இல்லாததுதான். இன்று பலவிதமான சமுதாய சீர்கேடுகளும் ஒழுக்கேடுகளும் ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஒழுக்க பயிற்சி இல்லாததான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு எனவேதான் குறிப்பிட்டு இந்த ஒழுக்கத்தை வலியுறுத்தி சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மென்மை என்ற பண்பு இருக்கிறதே, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள். இந்த 10 ஆண்டுகால பணிவிடை காலத்தை எப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோழமையிலே இன்புடன் கழித்தார்கள் என்பதை அவர்களே நமக்கு சொல்லுகின்றார்கள். பாருங்கள், லகத் ஹதிம்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷர ஸினீன் ஃபமா கால லி கத் உஃபின் வலா கால லி ஷைஇன் ஃபஅல்துஹு லிமா ஃபஅல்தஹு வலா லி ஷைஇன் லம் அஃஅல்ஹு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். அவர்கள் என்னை ஒருபோதும் சீ என்று அதட்டியது கிடையாது. நான் செய்யாத காரியத்தை ஏன் செய்யவில்லை, செய்திருக்கலாமே என்றும் சொல்லியது கிடையாது. நான் செய்த காரியத்தை பார்த்து இதை ஏன் நீ செய்தாய், செய்யாமல் இருந்திருக்கலாம் அல்லவா என்றும் சொல்லியது கிடையாது. அந்த அளவிற்கு மென்மையான பண்புள்ளவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள். மேலும் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய தலைவர், தங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பண்பை நமக்கு இப்படி விளக்குகின்றார்கள். லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பாபன் வலா ஃபஹாஷன் வலா லஆனன் கான யகூலு இந்தல் மஅதபா மா லஹு தரிப ஜபீனுஹு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் ஏசுபவர்களாக, தீய வார்த்தைகளை பயன்படுத்துபவர்களாக இருந்தது கிடையாது. மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசிங்கமான வார்த்தைகளை பேசுபவராகவும் இல்லை. மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிப்பவராகவும் இருக்கவில்லை. பிறரை ஏசவும் மாட்டார்கள், அசிங்கமான வார்த்தைகளையும் பயன்படுத்தியது கிடையாது, சபிக்கவும் மாட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே, அகில மக்கள் அனைவருக்கும் ஒரு அற்குடையாகவே தவிர நாம் உங்களை அனுப்பவில்லை என்று. அந்த ரஹ்மத் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து அந்த சமுதாயத்திற்கும் பரவியது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியுடைய தோழர்களை பற்றி குறிப்பிடும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபார் ருஹமாவு பைனஹும் என்று குறிப்பிடுகின்றான். தோழர்கள் தங்களுக்கு மத்தியில் கருணை உள்ளவர்களாக, நேசம் கொள்பவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, மென்மையானவர்களாக இருப்பார்கள் என்று. இந்த பண்பு நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு பண்பாகும். நாம் பிறரை சந்திக்கும் பொழுது இந்த மென்மையை கடைபிடிக்க வேண்டும். பிறருக்கு நாம் ஏதாவது ஒரு கட்டளையை இடும்போது கூட மென்மையாக கட்டளை இடும் பொழுது அவர் அந்த விஷயத்தை பிரியத்துடனே செய்கின்றார். உதாரணத்திற்கு ஒரு பள்ளியிலே ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவருக்கு கட்டளை இடும் பொழுது, மாணவரே இதை நீங்கள் செய்யுங்கள், என் அன்பரே இதை நீங்கள் செய்யுங்கள், என் தோழரே இதை நீங்கள் செய்யுங்கள் என்று கூறும் பொழுது, அல்லது நான் இதை நீங்கள் செய்வதை விரும்புகிறேன் என்று கூறும் பொழுது, அந்த மாணவருடைய உள்ளம் நெகிழ்ந்து அந்த காரியத்தை ஆர்வத்துடனே செய்கின்றார். இதே சமயத்திலே மிரட்டும் பொழுது, அதட்டும் பொழுது, அச்சுறுத்தலாக சொல்லும் பொழுது பயம் ஏற்படுமே தவிர அன்புடனே அந்த செயலிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். எனவேதான் இன்றைய நம்முடைய மனோ தத்துவ அறிஞர்களும், இன்றைய குழந்தை வளர்ப்பை பற்றி ஆராய்ச்சி செய்த அறிஞர்களும் கூட இந்த விஷயத்தை வலியுறுத்துகின்றார்கள். நமக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வஹ்யின் மூலமாக இந்த கல்விகளையெல்லாம் நமக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். எனவே முஸ்லிம் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை திருத்துவதிலே மென்மையை கடைபிடிக்க வேண்டும். முஸ்லிம் சகோதரர் தன்னுடைய சகோதரரை திருத்துவதிலே மென்மையை கடைபிடிக்க வேண்டும். முஸ்லிம் கணவர் தன்னுடைய மனைவியை திருத்துவதிலே மென்மையை கடைபிடிக்க வேண்டும். முஸ்லிம் மனைவி தன்னுடைய கணவரை திருத்துவதிலே மென்மையை கடைபிடிக்க வேண்டும். சில சமயங்களிலே கணவரிடத்திலே சில தவறான பழக்கங்கள் இருக்கலாம். சில தவறான நடத்தைகள் இருக்கலாம், சில தவறான அணுகுமுறைகள் இருக்கலாம். அந்த தவறான அணுகுமுறைகளை திருத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த தவறான பழக்கங்களை திருத்த வேண்டும் என்று சொன்னால், அதற்கு மனைவி நளினத்தை கடைபிடிக்க வேண்டும், மென்மையை கடைபிடிக்க வேண்டும். மென்மையாக அவரிடத்து அழகிய முறையில் கண்ணியமாக அமர்ந்து ஒழுக்கமாக அவருக்கு அந்த அறிவுரைகளை சொல்லும் பொழுது அவர் அதை ஏற்று பயனடைவார். இப்படித்தான் இந்த பண்பு நம்முடைய சமுதாயத்திலே பரவலாக காணப்பட வேண்டும். இந்த பண்பை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக உள்ளங்களை நாம் வென்றுவிடலாம், உள்ளங்களை நம் பக்கம் நாம் ஈர்த்து விடலாம். இதன் மூலமாக மக்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்வது நமக்கு எளிதாக ஆகிவிடும். சில முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய முரட்டு சுபாவமும் தீய குணங்களும் மென்மையற்ற போக்கும் தான் இஸ்லாமை அறிந்து கொள்வதற்கு மாற்றார்களுக்கு ஒரு தடையாக இருக்கின்றது. இந்த தடையை நாம் நீக்குவோமாக, மென்மையை கடைபிடிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فالسلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூறுகின்றான், ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. سورة الحجرات நுடைய 12வது வசனம். உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். என்ன, உங்களில் ஒருவர் இறந்துவிட்ட தனது சகோதரரின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? அதை நீங்கள் விரும்பீர்கள் அல்லவா? அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பை ஏற்று கருணை செய்பவன். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு மிக பெரும் செய்திகளை தாங்கி நிற்கின்றது. நம்முடைய உறவுகளை பேண வேண்டும் என்றால், நம்முடைய ஒழுக்கங்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை அவர் முன்னிலையில் இருக்கும்போது மட்டும் மதிக்காமல், அவர் தனக்கு அருகில் இருக்கும்போது மட்டும் மதிக்காமல், அவர் தன்னை விட்டு பிரிந்து விட்டாலும், அவர் தனக்கு முன்னிலையில் இல்லை என்றாலும் அவரை மதித்து நடக்க வேண்டும், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும், அவரை உயர்வுபடுத்த வேண்டும், அவரை பற்றி உண்டான நல்ல எண்ணங்களை தனது மனதிலே நிறுத்தி வைக்க வேண்டும். இதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்கின்றது. சிலர் என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு மத்தியிலே பழகும் பொழுது அன்பாக அவர்களை நேசிப்பது போன்று பழகுகின்றார்கள். மக்களை விட்டு பிரிந்தவுடனே யார் யாரை பற்றியெல்லாம் குறை பேசுகின்றார்கள், அவர்களை பற்றி உண்டான குறைகளை மக்களுக்கு மத்தியில் பரப்புகின்றார்கள், எடுத்துச் சொல்கின்றார்கள். இந்த பண்பு ஒரு முஸ்லிமுக்கு அழகு கிடையாது. ஒரு முஸ்லிம் ஒருவருக்கு முன்னிலையிலே அவரை பற்றி என்ன ஒழுக்கமாக அன்பாக பேசுவாரோ அதுபோன்றுதான் அவர் சென்று விட்டதற்கு பிறகும் அவரை பற்றி பேச வேண்டும், அவர் இல்லாத நேரத்திலும் அவரை பற்றி பேச வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் ஒரு சகோதரர் இல்லாமல் இருக்கும் பொழுது அவருடைய குறைகளை பற்றி பிறரிடத்திலே பேசக்கூடாது, அவருடைய தரக்குறைவாக மதித்து பிறரிடத்திலே நடந்து கொள்ளக் கூடாது. இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை இவ்வளவு அழகாக தங்களுடைய தோழர் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், சில பெரும் பாவங்கள் இருக்கின்றன. அந்த பெரும் பாவங்கள் மனிதனுடைய நாவின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றன. இந்த நாவை ஒருவன் பேணிக் கொண்டான் என்றால், அவன் பெரும் பாவங்களை விட்டு தன்னை பேணிக் கொள்வது மிக இலகுவாக இருக்கும். இந்த புறம் பேசுவது என்பதும் நாவினால் ஏற்படக்கூடிய பாவம்தான். கோல் மூட்டுவது, இதுவும் நாவினால் ஏற்படக்கூடிய பாவம். இப்படி பல பெரும் பாவங்கள் இருக்கின்றன. இந்த நாவினால் அந்த பாவங்கள் நிகழ்கின்றன. இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர் முஆத்துக்கு அறிவுரை சொல்லும் பொழுது பல நன்மையான விஷயங்களை எல்லாம் சொல்லி வருகின்றார்கள். இறுதியாக முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாவை எடுத்து பிடித்து சுட்டிக்காட்டி விட்டு சொன்னார்கள், முஆதே, இந்த நாவை, உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள், நீ தடுத்து வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்போது முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பேசுகிறோமே, அந்த பேச்சுக்காக நாங்கள் சண்டிக்கப்படுவோமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாய் உம்மை இழக்கட்டும், أو قال على مناخرهم إلا حصائد ألسنتهم மக்களை நாளை மறுமையிலே முகம் குப்புற தள்ளக்கூடியது அவர்கள் நாவுகள் செய்த அறுவடைகள் தானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது நாவின் மூலமாக பேசக்கூடிய பேச்சு இருக்கின்றது, மனிதர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தி விடலாம். அது புறமாக இருந்தால் பெரும் பாவமாக ஆகி அல்லாஹுடைய தண்டனைக்கு காரணமாக ஆகிவிடலாம். எனவே ஒரு முஸ்லிம் பழகும் பொழுது இந்த புறம் பேசக்கூடிய தன்மையை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு முஸ்லிமை பற்றி பேசுவதாக இருந்தால் நல்லதையே பேச வேண்டும், அவர் பற்றி உண்டான குறைகளை பேசக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சில ஹதீஸ்களிலே கண்டித்திருக்கின்றார்கள். அதாவது சிலர் எப்படி இருப்பார்கள் என்றால், உங்களிடத்திலே பழகும் பொழுது ரொம்ப அழகிய முறையிலே கண்ணியமாக பழகுவார்கள். உங்களை விட்டு சென்றதற்கு பிறகு உங்களுடைய குறைகளை அவர்களிடத்திலே பேசுவார்கள். இவர்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மக்களிலேயே மிக மோசமானவர்கள், மிக கெட்டவர்கள் என்று சொன்னார்கள். தஜிது மின் ஷிராரின் நாஸ் யௌமல் கியாமா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மக்களில் மறுமை நாளன்று மிக மோசமானவர்கள் யார் என்றால், தல் வஜ்ஹைன், இரட்டை முகமுடையவர்கள். அல்லதி யாதி ஹாவுலாய் பிவஜ்ஹின் வஹாவுலாய் பிவஜ்ஹின், ஒருவரிடத்தில் செல்லும் பொழுது ஒரு முகத்துடனே செல்கின்றார், மற்றவர்களிடத்திலே செல்லும் பொழுது மற்றொரு முகத்துடனே செல்கின்றார். அதாவது இவர்களை பற்றி அவர்களிடமும் அவர்களை பற்றி இவர்களிடமும் குறை பேசுகின்றார். இப்படிப்பட்டவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல் வஜ்ஹைன், இரட்டை முகமுடையவர் என்று கூறினார்கள். ஆகவே ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் ஒருவரை அல்லாஹ்விற்காக நேசித்து அவரை பற்றி உண்டான நன்மைகளை சொல்ல வேண்டும். குறைகள் இருந்தால் அந்த குறைகளை அவருடைய முன்னிலையிலேயே அவருக்கு அழகிய முறையிலேயே கூறி அதை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், அல் முஃமினு மிர்ஆத்துல் அகீஹி, ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய மற்ற இறை நம்பிக்கையாளருக்கு தன்னுடைய சகோதரருக்கு ஒரு கண்ணாடியாக இருப்பார். எப்படி ஒருவர் கண்ணாடியின் முன்பு நிற்கும் பொழுது தன்னுடைய குறை நிறைகளை அவர் பார்த்துக் கொள்கிறாரோ, அப்படித்தான் ஒரு இறை நம்பிக்கையாளர் மற்றொரு இறை நம்பிக்கையாளருக்கு. அதாவது அவரிடம் பார்க்கக்கூடிய குறைகளை அவருடைய முன்னிலையிலேயே அழகிய முறையில் திருத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவருக்கு முன்னிலையில் சொல்வதற்கு தைரியம் இல்லாமலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கோழைத்தனத்தாலேயோ அல்லது மார்க்கத்திலே அலட்சிய போக்கை கடைபிடிப்பதாலேயோ நன்மைகளை முன்னிலையிலேயே எடுத்து ஏவாமல் தீமைகளை முன்னாடியே தடுக்காமல் அவரை செல்ல விட்டுவிட்டு அவர் சென்றதற்கு பிறகு அவரை பற்றி குறைகளை பேசுவது, அவரை பற்றி தவறான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே பேசுவது, இது உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளரிடம் இருக்க முடியாது. யோசித்து பாருங்கள், இறந்துவிட்ட சகோதரனுடைய கறியை சாப்பிடுவதை யாராவது விரும்புவார்களா? அல்லாஹு தஆலா புறம் பேசுவதை, ஒருவர் இல்லாமல் இருக்கும் பொழுது அவரை பற்றி தரக்குறைவாக பேசுவதை அந்த அளவிற்கு கண்டித்து அல்லாஹ் சொல்கின்றான், அவ்வளவு கேவலமான குற்றம் என்பதாக. சிலர் என்ன எண்ணுகின்றார்கள், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தானே நான் பேசுகிறேன், யாரை பற்றி குறை சொல்லுகிறேனோ அந்த குறை அவரிடத்தில் இருக்கத்தானே செய்கிறது என்பதாக சொல்லுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இது உண்மையான வாதம் அல்ல. இதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், புறம் என்றால் என்ன என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது. அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிக்ருக அகாக பிமா யக்ரஹ், நீ உன்னுடைய சகோதரனை பற்றி அவர் வெறுக்கும் விஷயத்தை கூறுவது புறமாகும். அப்போது சிலர் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவரிடத்தில் இருந்தால் என்ன, அது புறமாகுமா? அவரிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களைத்தானே நாங்கள் பேசுகிறோம், அப்படி பேசினால் அதை பற்றி என்ன கருத்து, அதுவும் புறத்தில் கணிக்கப்படுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்ட போது அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள், ஆம், அதுதான் புறம், இருக்கக்கூடிய குறைகளை பற்றி பேசுவதுதான் புறம், அவரிடத்தில் இல்லாத குறைகளை பற்றி அவரை தொடர்பு படுத்தி பேசினால் ஃபகத் பஹத்தஹு, நீ அவர் மீது பழி சுமத்தி விட்டாய், அவர் மீது இட்டு கட்டி விட்டாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று இந்த ஒழுக்கக்கேடு, இந்த ஒரு பெரிய தவறான ஒரு செயல் நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவலாக காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு மத்தியிலே பரவலாக காணப்படுகின்றது. பெண்கள் என்ன செய்கிறார்கள், இரண்டு பெண்கள் ஒரு இடத்துல சேர்ந்து விட்டால், மூன்று பெண்கள் ஒரு இடத்துல சேர்ந்து விட்டால், மற்றவர்களை பற்றி குறை பேசுவது, அவர்களுடைய தவறுகளை அவர்களுடைய குறைகளை பேசுவதுதான் அங்கு அவர்களுடைய சபைக்கு அலங்காரமாக மாறிவிடுகின்றது. அன்பிற்குரிய சகோதரிகளே, இது உங்களுக்கு அழகான செயல் அல்ல. நீங்கள் ஒருவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பவராக இருக்க வேண்டுமே தவிர ஒருவருடைய கண்ணியத்தை தாழ்த்துபவராக தகர்த்துபவராக இருக்கக்கூடாது. உங்களை பற்றி பிறர் தவறாக பேசுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அல்லவா? உங்களுடைய கண்ணியத்தை பாழ்படுத்துவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அல்லவா? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை ஒருவர் பகிரங்கப்படுத்துவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி பிறருடைய குறையை பேசுவதையும் அவர்களுடைய குறையை பகிரங்கப்படுத்துவதையும் விரும்புகின்றீர்கள்? எனவே இந்த பண்பு அன்பிற்குரியவர்களே நமக்கு அழகான பண்பல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய கோபத்தை ஈட்டு தரக்கூடிய பண்பு. இந்த குணங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. நம்முடைய நாவுகளை பேணிக் கொள்வோமாக. முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பேணிக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம அலா நபியினா முஹம்மதின் வஅல ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸான் இலா யௌமிதீன். ரப்பி ஜிட்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுரை கூறுகின்றார்கள், மன் ஹமல அலைனா ஸிலாஹ் ஃலைஸ மின்னா வமன் கஷனா ஃலைஸ மின்னா. யார் ஒருவர் நம்மை அச்சுறுத்துவதற்காக, நமக்கு எதிராக நம்மை தாக்குவதற்காக ஆயுதம் ஏந்துகின்றாரோ, நமக்கு எதிராக சமூகத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்தக்கூடியவர்கள், ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, அதாவது அவர் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல. இந்த ஹதீஸை நாம் மிக அதிகமாக நினைவுபடுத்த வேண்டிய கட்டாய நேரத்தில் இருக்கின்றோம். நமக்கும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கின்றோம். மற்ற மக்களுக்கும் இஸ்லாமின் அடிப்படை அம்சத்தை பற்றி நினைவுறுத்திக் கொள்வக்கூடிய அவசியத்திலும் நாம் இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு எச்சரிக்கை செய்தார்கள் பாருங்கள். ஆயுதத்தை கொண்டு தாக்கினால் என்று சொல்லவில்லை, சமுதாயத்திற்கு எதிராக, சமுதாய ஒற்றுமைக்கு, சமுதாயத்தினுடைய அமைதிக்கு எதிராக அவர்களை அச்சுறுத்துவதற்காக அல்லது அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குவதற்காக. எப்படி இருந்தாலும் சரி, சிலர் நாங்கள் பாதிப்பு உண்டான நினைக்கவில்லை, அச்சுறுத்துவதற்காகத்தான் ஆயுதங்களை ஏந்துகின்றோம் என்று சொன்னார்கள். எப்படி ஏந்தினாலும் சரி, சமுதாயத்திற்கு எதிராக யார் ஆயுதம் ஏந்துகின்றார்களோ அவர்கள் முஸ்லிம்களே அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக முடிவாக சொல்லிவிட்டார்கள். அது போன்றுதான் மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் நமக்கு மோசடி செய்கின்றார்களோ, நம்மை ஏமாற்றுகின்றார்களோ, அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்லர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அப்துல் காதிர், அப்துல் ரஹ்மான், ஃபாத்திமா, ஜெயனப், ஹதீஜா என்று பெயர் வைத்துக் கொண்டால் நாம் முஸ்லீம் சமுதாயத்துடனே ஒட்டிக் கொள்வோம் என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். நானாயினும் சரி, நீங்களாயினும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் சரி, எந்த பரம்பரையுடன் சம்பந்தம் வைத்திருந்தாலும் சரி, பண்புகளை கொண்டுதான் நாம் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் நாம் முஸ்லீம்களாக இருக்க முடியும். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடாத இரண்டு பண்புகளை இந்த இடத்துல குறிப்பிட்டார்கள். ஒன்று சமுதாய ஒற்றுமைக்கு எதிராக செயல்படுவது, இரண்டாவது மோசடி செய்வது. மோசடி செய்யும் குற்றத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வன்மையாக எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த சமுதாயத்திலே எந்த அளவிற்கு இந்த தீமை பரவி இருக்கிறது என்று சொன்னால், இதை பற்றி அவர்கள் ஒரு பொருட்டே எடுத்துக் கொள்வது கிடையாது. பிறருடைய சொத்தை சூறையாடி கொள்கின்றார்கள், பிறருடைய விலை உயர்ந்த பொருட்களை திருடிக் கொள்கின்றார்கள், சிலர் அற்பமான பொருட்களை எல்லாம் திருடுகின்றார்கள், அற்பமான ஒரு லாபங்களுக்கெல்லாம் மோசடி செய்கின்றார்கள். எந்த ஒரு காரணத்தை நீட்டும் சரி, மோசடி செய்வது, ஏமாற்றுவது என்பது ஒரு முஸ்லீம் இடத்திலே இருக்கக்கூடாத பண்பு. ஒரு முஸ்லீம் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்யக்கூடியவன், அல்லாஹ் இருக்கின்றான், அவன் என்னை பார்க்கின்றான், என்னுடைய பிரார்த்தனைகளை செவிமடுக்கின்றான் என்று நம்பக்கூடிய ஒரு முஸ்லிம், அவரிடத்திலே கையேந்தக்கூடிய ஒரு முஸ்லிம், அவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஐந்து வேளை நின்று தொழக்கூடிய ஒரு முஸ்லிம் எப்படி பிறரை ஏமாற்றுபவனாக இருக்க முடியும்? முருகாலும் இருக்க முடியாது. ஒரு சமயம் யதார்த்தமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய காலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதை வைத்துக் கொண்டு இன்று யாரும் சஹாபாக்களை தரக்குறைவாக மதிப்பதோ அல்லது அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கோ அனுமதி கிடையாது. யதார்த்தமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதிலே நமக்கு படிப்பினை இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த உத்தம தோழர்களுடைய விஷயத்திலே நாம் அலட்சியமாக நம்முடைய நாவுகளை நீட்டி பாவங்களை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய கடைத்தெருவிலே அவர்கள் அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு உணவு தானியங்களை வைத்து ஒருவர் விற்றுக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தானிய குவியலுக்கு அருகிலே நின்று கொண்டு குவியலுக்குள் கைவிடுகிறார்கள். அதிலிருந்து உள்ளிருந்து சில தானியங்களை வெளியே எடுக்கின்றார்கள். எடுத்து அந்த தானியங்களை பார்க்கும் போது அது ஈரமாக இருந்தது. மேலே உள்ள தானியங்களை பார்க்கின்றார்கள், மேலே உள்ள தானியங்கள் காய்ந்து இருந்தன. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குவியலுக்கு சொந்தக்காரரை பார்த்து, மா ஹாதா யா சாஹிபத்தாம், இந்த தானிய குவியலுக்கு சொந்தக்காரரே, இது என்ன ஒரு செயல் என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்கின்றார், அசாபஹு பலலுன் அசாபத்ஹு ஸமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் வேண்டும் என்று செய்யவில்லை, நான் இந்த தானியங்களை எடுத்துக்கொண்டு வரும்போது மழை பெய்து விட்டது, அதன் காரணமாக தானியங்களில் சில நனைந்து விட்டன என்று சொன்னார்கள். நான் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவோ அல்லது வேறு எந்த கெட்ட நோக்கத்திலும் செய்யவில்லை அல்லாஹ்வின் தூதரே, இப்படி நடந்து விட்டது என்பதாக தன்னுடைய தவறை வருந்தி அவர் சொல்லுகின்றார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான ஒரு சட்டத்தை சொன்னார்கள். உடனே அந்த சஹாபியை தான் சொன்னார்கள், அந்த மனிதரை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசினார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அஃலா ஜஅல்தஹு ஃபௌகத்தாம், உணவு குவியலுக்கு மேலே நீ இதை வைத்திருக்க வேண்டுமே, ஏன் இதை உள்ளே வைத்தாய், அப்படி நீ செய்திருக்க கூடாது. மன் ஹஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் மக்களை ஏமாற்றுகின்றாரோ மக்களுக்கு மோசடி செய்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்தினார்கள். ஒருவர் மோசடி செய்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவுதான் பெரிய வணக்கசாலியாக நல்லவராக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹுடைய இந்த உம்மத்தை சேர்ந்தவராக இருக்க முடியாது. இது உலகத்தில் ஏற்படக்கூடிய கேவலம் மட்டுமல்ல, நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய கேவலம் இருக்கிறது, மிகப்பெரிய கேவலம். நாளை மறுமையில என்ன நிகழும் என்று சொன்னால், யாரெல்லாம் மோசடி செய்து வந்திருக்கிறார்களோ, பிறருடைய பொருளை திருடியோ அல்லது பிறருடைய பொருளை அபகரித்தோ அல்லது பிறருடைய பொருளை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி அந்த பொருளை அழித்தவர்களோ, இவர்களெல்லாம் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லி குல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமா, ஹாதிஹி கத்ரது ஃபுலானின், ஒவ்வொரு மோசடி செய்தவருக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் குடியை நாடுவான். ஒவ்வொருவரிடத்திலிருந்து அவர் என்னென்ன மோசடி செய்தாரோ அதற்கு ஏற்ப அவருடைய கையிலே கொடி கொடுக்கப்படும். இன்னவரிடத்திலே நான் மோசடி செய்தேன், இன்னவரிடத்திலே இந்த பொருளை நான் எடுத்துக்கொண்டேன் என்பதெல்லாம் அங்கே அதிலே எழுதப்பட்டிருக்கும். இது எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்கள். நாளை மறுமையிலே உலக மக்கள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாளையிலே அவர் எவ்வளவு பெரிய கேவலத்திற்கு ஆளாகிறார். இந்த உலகத்திலே அவர் செய்த தவறுகள், அவர் செய்த மோசடிகள், அவர் செய்த ஏமாற்றுதல்கள் என்ன எண்ணத்திலே செய்தார், யாரும் பார்க்கவில்லை, யாரும் கேட்க முடியாது, இதெல்லாமா கவனத்தில் வைத்துக் கொள்ளப் போகிறார்கள் என்று செய்து விட்டார். ஆனால் அல்லாஹு தஆலா அப்படி கிடையாது, அவற்றையெல்லாம் பாதுகாத்து வைத்திருந்து அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான நீதத்தை அல்லாஹ் வழங்குவான். அவர்கள் செய்த மோசடிக்கு காரணமாக அங்கு அவர்களுக்கு கொடி வழங்கப்பட்டு கேவலப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது குறித்து நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்கின்றான். அதாவது இது ஹதீஸ் குதுசி என்று சொல்லப்படுகின்றது. கால் அல்லாஹு தஆலா சலாசத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, ரஜுலுன் அஅதா பி தும்மா கதர, ரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல தமனஹு, வ ரஜுலுன் இஸ்தஅதர அஜீரன் ஃஸ்தௌஃபா மின்ஹு வ லம் யுஅதீஹி அஜ்ரஹு. இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், நான் மூன்று கூட்டத்தாரிடத்திலே நான் நேரடியாக வாதிடுவேன், நான் அவர்களுக்கு எதிரியாக இருப்பேன் என்பதாக. அதிலே ஒருவர் யார், அவர் என்னுடைய வாக்கை கொண்டு அவர் ஒப்பந்தம் செய்தார், ஆனால் பிறகு மாறு செய்துவிட்டார், பிறகு மோசடி செய்துவிட்டார். மற்றொருவர் சுதந்திரமான ஒருவரை அடிமை என்று கூறி அதன் மூலமாக ஏற்பட்ட லாபத்தை சாப்பிட்டார். இன்னொருவர் வேலைக்கு ஆளை அமர்த்தி அவரிடத்திலிருந்து முழுமையாக வேலை வாங்கி கொண்டு அவருக்கு கூலி கொடுக்காமல் மோசடி செய்தவர். இப்படிப்பட்டவர்களிடத்திலே நான் எதிரியாக பாவித்து அவர்களிடத்திலே நான் வாதிடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கின்றார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த மோசடி என்ற பண்பை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நம்மை விட குறைந்தவர்களாக இருந்தாலும், அதாவது நம்மை விட தகுதியிலே தாழ்ந்தவர்களாக இருந்தாலும், அல்லது நாம் செய்யக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்க முடியாது என்ற காரணத்தால் நாம் அவர்கள் மீது அநீதி இழைப்பதோ அவர்களது சொத்துகளிலோ அவர்களது பொருள்களிலோ உரிமைகளிலோ மீறுவது நமக்கு கூடாது. நாளை மறுமையிலே மிகப்பெரிய இழிவுக்கு ஆளாகிவிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், خمسٌ من كن فيه كان منافقا خالصا ومن كانت فيه خصلة منهن كان فيه خصلة من النفاق حتى يدعها. إذا أتبن خان وإذا حدث كذب وإذا عاهد غدر وإذا خاصم فجر وإذا وعد أخلف أو كما قال عليه الصلاة والسلام. இந்த ஹதீஸ்கள் صحيح البخاري صحيح مسلم இடம்பெறுகின்றன. மீண்டும் பல ஹதீஸ் நூல்களிலும் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கை செய்து கூறியிருக்கும் ஹதீசுகளில் இதுவும் ஒன்று. ஐந்து குணங்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிக்கின்றார்கள். இந்த ஐந்து குணங்கள் யாரிடத்திலே இருக்குமோ அவர் சுத்தமான நயவஞ்சகராக கருதப்படுவார். யாரிடத்தில் ஒரு குணம் இருக்குமோ அவரிடத்திலே அந்த அளவிற்கு நயவஞ்சகம் இருக்கு என்பதற்குண்டான பொருளாகும். அந்த குணத்தை விட்டு அவர் முழுமையாக விலகும் வரை, தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் வரை நயவஞ்சகத்தன்மையின் அந்த பகுதி அவரிடத்திலே இடம்பெற்றிருக்கும். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், நம்பிக்கையாக அவரிடத்திலே ஏதாவது ஒன்று ஒப்படைக்கப்பட்டால், அது ஒரு செய்தியோ அல்லது பொருளோ, அந்த நம்பிக்கையிலே அவர் மோசடி செய்வார். அவர் பேசினால் பொய் பேசுவார். அவர் யாரிடத்திலேயாவது ஒப்பந்தம் செய்து கொண்டால் அந்த ஒப்பந்தத்திற்கு துரோகம் செய்வார். அவர் மக்களிடத்திலே ஏதாவது வாக்குவாதம் செய்தால் எல்லை மீறி பொய்யுக்கு ஆதரவாக வாக்குவாதம் செய்வார். மக்களிடத்தில் ஏதாவது வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குக்கு மாறாக நடந்து கொள்வார். அல்லாஹ் அக்பர். இந்த ஹதீஸிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நயவஞ்சக தன்மையுடைய மக்களிடத்தில் இருக்கும் ஐந்து பெரும் பாவங்களை பற்றி நமக்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். இந்த ஐந்து குணங்களில் எந்த ஒன்றும் ஒரு இறை நம்பிக்கையாளர், இறைவனுக்கு வழிபடக்கூடிய முஸ்லிமிடத்திலே இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய பல வசனங்களிலே இந்த விஷயங்களை நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். குறிப்பாக இந்த வாக்கை நிறைவேற்றுவது என்ற ஒரு பண்பு நாம் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய உயர்ந்த பண்பாகும். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட நம்முடைய பழக்க வழக்கங்களிலே பல வாக்குகளை நாம் கொடுக்கின்றோம். உதாரணமாக, ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு வாக்களிக்கின்றார், பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு வாக்களிக்கின்றார்கள், மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வாக்களிக்கின்றார்கள், ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய முதலாளி தன்னுடைய வேலையாளிக்கு வாக்களிக்கின்றார். இப்படி இந்த வாக்களிப்பது என்பது சமுதாயத்திலே பல வழிகளிலே பல உருவங்களிலே காணப்படுகிறது. ஆனால் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த வாக்கை எந்த அளவிற்கு அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று, பெரும்பாலும் எப்படி ஆகிவிடுகிறது என்று சொன்னால், ஒரு திருப்தியை ஏற்படுத்துவதற்காக, ஒருவரை மனமகிழ்விப்பதற்காக வேண்டி வாக்குகள் அளிக்கப்படுகின்றன. எப்படி அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு வாக்களிக்கப்படுகின்றதோ அப்படித்தான் இன்று மக்களும் தங்களுக்கு மத்தியிலே வாக்களித்துக் கொள்கிறார்கள். பொய்யாக வாக்களிப்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். ஒரு தாய் தன்னுடைய மகனை அழைக்கும் பொழுது கையை மறைத்துக் கொண்டு அழைக்கின்றார். அப்பொழுது வா, உனக்கு நான் பேரித்தம்பழத்தை தருகிறேன் என்பதாக சொல்லுகின்றார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார்கள், உண்மையில் உனக்கு பேரித்தம்பழம் தருவதற்கு எண்ணம் இருந்ததா என்று. ஆம் அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த பெண் பதில் சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சொன்னார்கள், அப்படி உண்மையில் எண்ணமில்லாமல் நீ அழைத்திருந்தால் ஒரு பொய் பேசிய குற்றம் உனக்கு எழுதப்பட்டிருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே வாக்களிக்கக்கூடிய விஷயத்திலே இந்த எச்சரிக்கைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதாவினுடைய முதல் வசனத்திலேயே நமக்கு இப்படி எச்சரிக்கை செய்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஔஃபு பில் உகூத், நம்பிக்கையாளர்களே ஒப்பந்தங்களை உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக. அல்லாஹ்விடத்தில் செய்யப்படும் ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் தங்களுக்குள் செய்யும் ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாளர் தனது முதலாளியிடத்தில் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம், முதலாளி தனது தொழிலாளர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒப்பந்தம், கணவன் மனைவி இடத்திலே, மனைவி கணவனிடத்திலே, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே, ஆசிரியர்கள் மாணவர்களிடத்திலே, மாணவர்கள் ஆசிரியர்களிடத்திலே, இப்படி எந்த விதத்திலும் யார் யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தாலும் சரி, அந்த எல்லா ஒப்பந்தங்களும் இதில் அடங்கிக் கொள்ளும். அல்லாஹ்விற்கு நாம் செய்து கொடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களும் இதில் அடங்கிக் கொள்ளும். இதில் சிலர் எண்ணுவது போல அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியில் உள்ளதுதான் இதில் அடங்கும், மக்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ளதில் இந்த ஒப்பந்தம் அடங்காது என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஒப்பந்தங்களை வாக்குகளை கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் கொடுக்கக்கூடிய வாக்கை பற்றியும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். எப்படி தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜ், இன்னும் பிற வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை பற்றி அல்லாஹ் மறுமையிலே விசாரணை செய்வானோ, அப்படியே நாம் மக்களுக்கு கொடுத்த வாக்குகளை பற்றியும் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் விசாரணை செய்வான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், وَأَوْفُوا بِعَهْدِ اللَّهِ إِذَا عَاهَدتُّمْ, சூரத்து நஹலுடைய 91வது வசனம். அல்லாஹ்வுடைய வாக்கை, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நீங்கள் உங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொண்டால். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, இதிலே எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நமக்கு மத்தியில் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தை உயர்த்தி சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் மற்றொரு முஸ்லிமான சகோதர சகோதரிக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு ஒப்பந்தம் இருக்கிறதே, இது நீங்கள் அல்லாஹுடன் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தமாகும். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கிறீர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று எழுதி நீங்கள் அல்லாஹுவை முன்னிலை நிறுத்தி நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கிறீர்கள். எனவே உங்களுக்குள் செய்து கொள்ளக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹுடைய ஒப்பந்தமாக அல்லாஹ் கூறி அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள், அது குறித்து உங்களிடத்திலே விசாரணை செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முனாஃபிக்குடைய அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த அடையாளங்களை எல்லாம் சொல்லிவிட்டு, வயின் சாம வசல்லா வசாம அன்னஹு முஸ்லிம், அவர் நோன்பு வைத்து தொழுது தன்னை முஸ்லிம் என்று எண்ணிக்கொண்டாலும் சரியே அவர் முனாஃபிக்காகத்தான் இருப்பார். இந்த பண்புடையவர் சிலரை பார்க்கலாம், நல்ல தொழுகையாளிகள் என்று சமுதாயத்திலே பெயர் பெற்றிருப்பார்கள், அல்லது நல்ல ஒழுக்கமான வணக்கசாலியான பெண் என்று சமுதாயத்திலே பெயர் பெற்றிருப்பார்கள். ஆனால் அந்த பெண்ணோ அல்லது அந்த ஆணோ அந்த மக்களோ மக்களுடன் பழகக்கூடிய விஷயத்திலே இந்த ஒழுக்கங்களை பேணாத காரணத்தால் அல்லாஹ்விடத்திலே இவர்கள் உயர்வை அடைய முடியாது, அல்லாஹ்விடத்திலே இவர்கள் இந்த நல்ல பண்புகளை அடைய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யாத ஒரு காரியத்தை சொல்வதை கடுமையாக எச்சரிக்கை செய்து சொல்கிறான். அதாவது எப்படி என்று சொன்னால், செய்யாத காரியத்தை, நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்ததாக பெருமையாக சொல்லுவது, அல்லது நீங்கள் செய்ய போகாத ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்வது, அதாவது ஒருத்தருக்கு வாக்கு கொடுப்பது, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், அல்லது நான் உனக்கு வேலை வாங்கி தருகிறேன், அல்லது நான் உனக்கு சிபாரிசு செய்கிறேன், அல்லது நாளை உனக்கு நான் உதவி செய்கிறேன், உன்னுடைய திருமணத்திற்கு, உன்னுடைய படிப்புக்கு, உன்னுடைய பொருளாதாரத்திற்கு என்பதாக இப்படி வாக்குகளை அள்ளி வீசுவது. ஆனால் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருப்பது கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸஃப்ஃபுனுடைய 2வது 3வது ஆயத்துகளிலே இப்படி எச்சரிக்கை செய்கிறான். யா அய்யுஹல் லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃபஅலூன் கிபர மக்தன் இன்தல்லாஹ் அன் தகூலூ மா லா தஃபஅலூன், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்? அல்லாஹ்விடத்திலே மிக கோபத்திற்குரிய செயல் என்னவென்றால் நீங்கள் செய்யாததை சொல்வதுதான் என்று. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி செய்வதை தன்னுடைய கோபத்திற்குரிய செயல் என்று சொல்கின்றார். எத்தனையோ தொழுகையாளிகள் இந்த நோயிலே இன்று அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், எத்தனையோ வணக்கசாலிகள், எத்தனையோ நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன வாக்குறுதிகள் தான், சற்று அவர்கள் சிரமம் எடுத்துக்கொண்டால், சற்று அவர்கள் அதற்கு கவனம் செலுத்தினால் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றிவிடலாம். இப்படி வாக்குறுதிகளை பாழாக்குவது அவர்களை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது? அல்லாஹு தஆலா எப்படி எச்சரிக்கை செய்கிறான் பாருங்கள். நீங்கள் செய்யாததை நீங்கள் ஏன் சொல்லுகின்றீர்கள்? லிம தகுலூன் மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகின்றீர்கள்? கபுர மக்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கோபத்தால் மிகப்பெரிய விஷயம், கடுமையான கோபத்திற்குரியது. அன் தகுலு மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை சொல்வது. நீங்க எதை செய்ய வேண்டும் என்று எண்ணிருக்கின்றீர்களோ அது குறைவாக இருந்தாலும் அதை சொல்லுங்கள், அதை செய்யுங்கள். நீங்கள் உங்களால் செய்ய முடியாததை எல்லாம் நீங்கள் செய்து தருவேன் என்று வாக்கு கொடுக்காதீர்கள். சிலர் என்ன செய்கின்றார்கள், பகட்டுக்காக பள்ளிவாசலுக்கு இவ்வளவு தருகிறேன், மதரசாவுக்கு இவ்வளவு தருகிறேன், ஒரு எத்தீம் கானாவிற்கு இவ்வளவு தருகிறேன் என்பதாக செல்லக்கூடிய இடங்களிலே வாக்குகளை அள்ளி வீசிவிட்டு வந்து விடுகின்றார்கள். மக்களை ஏமாற்றுவதற்காக அல்லது முடிந்தால் பார்ப்போம் என்பதாக உள்ளத்திலே போலியான எண்ணத்தை வைத்துக் கொண்டு வாக்குகளை அள்ளி வீசிவிட்டு வந்து விடுகின்றார்கள். இது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. எதை செய்ய முடியுமோ அதை நீங்கள் வாக்கு கொடுங்கள், அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு அல்லாவிடத்திலே உதவி தேடி முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். பொய்யான வாக்குகளை கூறி மக்களை ஏமாற்றாதீர்கள், அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய குற்றம் என்று குர்ஆன் நம்மை எச்சரிக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உயர்ந்த பண்புகளை வழங்குவானாக, சிறந்த குணங்களை கொண்டு நம்மை அலங்கரிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فالسلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய அவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நல்லொழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். இன்று நாம் பார்க்கும் நல்லொழுக்கங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், இன்று நாம் பல மக்களை பார்க்கிறோம், ஒருவரை புகழும் பொழுது அளவு கடந்து புகழ்கிறார்கள், ஒருவரை பற்றி உயர்வாக பேசும் பொழுது அளவு கடந்து பேசுகின்றார்கள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளையும் சொல்கின்றார்கள், அவர்களிடத்தில் இருக்காத நல்ல தன்மைகளை கொண்டும் அவர்களை புகழ்கின்றார்கள். இஸ்லாம் இது குறித்து என்ன சொல்லுகின்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒழுக்கத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள்? ஒருவருடைய புகழ்ச்சியை சொல்ல வேண்டும் என்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி அவருக்கு முன்போ அல்லது அவருக்கு பின்போ அவருக்கு பிறகு நாம் எடுத்து சொல்வது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இதிலே நாம் செல்லலாம் என்பதற்கு அழகிய வரைமுறையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே பனு ஆமிர் என்ற கூட்டத்தினர் விஜயம் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள். அன்த சையிதுனா, நீங்கள் எங்களுடைய தலைவர் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸையிது அல்லாஹ், உண்மையான தலைவன், தலைமைத்துவத்திற்கு முழுமையில் தகுதியானவன் அல்லாஹ்தான் என்று கூறினார்கள். அடுத்து சொன்னார்கள், அஃபலுனா ஃபத்லன் வ அஅஸமுனா தௌலன், நீங்கள் எங்களில் மிகச் சிறந்தவர்கள், நீங்கள் எங்களில் மிக கண்ணியத்திற்குரியவர்கள் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூலு பி கௌலிக்கும் அவ் பஅத கௌலிக்கும், உங்களுடைய இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் அல்லது இதில் சிலவற்றை சொல்லுங்கள். வலா யஸ்தஜ்ரி யன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை எல்லை மீற செய்துவிட வேண்டாம், ஷைத்தான் உங்களை வரம்பு மீற செய்துவிட வேண்டாம். இன்னி லா உரிது அன் தர்ஃபஊனி فوق منزلتي التي انزلني الله, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகுதியை விட என்னை நீங்கள் உயர்வாக பேசிவிடாதீர்கள். انا محمد بن عبد الله, நான் அப்துல்லாஹ்வின் மகன் முஹம்மதாக இருக்கின்றேன். அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய தூதர், இதை கொண்டே நீங்கள் என்னை புகழுங்கள், இந்த தகுதிதான் என்னுடைய தகுதியாகும் என்று அந்த மக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கின்றார்கள். உண்மையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தலைவர் தான். அந்த மக்கள் மிக உயர்ந்த தரத்திலே வைத்து புகழும் பொழுது அந்த உண்மையான தரமும் முழுமையான தகுதியும் அல்லாஹுவிற்குத்தான் சொந்தமானது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லிவிட்டு என்ன விஷயத்தை விளக்குகிறார்கள் என்று சொன்னால், ஒருவரை நீங்கள் புகழும் பொழுது ஷைத்தானுடைய நாவை கொண்டு புகழாதீர்கள். அதாவது ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக பல வலைகளை விரிக்கின்றான், அதில் ஒன்றுதான் புகழ்வது, புகழ்ச்சியை விரும்புவது. நீங்கள் ஒருவரை புகழ்கிறீர்கள், அந்த நேரத்திலே அவருடைய புகழப்படுபவருடைய உள்ளத்திலே பெருமை வந்துவிட்டால் அவர் வழிகட்டு விடுவார், அவருடைய நாசத்திற்கு அதுவே போதுமானது. அவ்வாறே நீங்கள் புகழும் பொழுது உங்களுடைய புகழ்ச்சியிலே நீங்கள் அளவு கடக்கும் பொழுது நீங்கள் பொய்யை, நீங்கள் பொய் சொல்பவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள், பொய்யை கலந்து விடுகின்றீர்கள். உண்மையான புகழ்ச்சியுடனே பொய்யையும் கலந்து விடுகின்றீர்கள், அல்லது அவரிடத்தில் இல்லாத தகுதிகளை கொண்டு அவரை நீங்கள் புகழ்கின்றீர்கள். இதன் மூலமாக நீங்களும் பாவியாக ஆகிவிடுகின்றீர்கள். ஒரு நல்லவரை புகழ்வதாக இருந்தாலும் சரி, ஒரு ஆளுமை புகழ்வதாயினும் சரி, அல்லது ஒரு அறிஞரை புகழ்வதாயினும் சரி, இப்படி தலைவர்களை புகழ்வதாயினும் சரி, எந்த விதத்திலும் புகழ்ச்சியிலே நாம் அளவு கடந்து விடக்கூடாது. என்ன ஒரு நல்ல தன்மைகள் இருக்கின்றதோ அந்த தன்மைகளை எடுத்துச் சொல்லலாம், அந்த தன்மைகளை விட அதிகமாக நாம் எடுத்துச் சொல்லக்கூடாது. இப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதாவது ஒருவரை புகழ வேண்டும் என்று நினைத்தால், ஒருவரை பற்றி உயர்வாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால், இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு என்ன வழிகாட்டுகின்றது? இன்னி அஹ்சிபு ஃபுலானன் வல்லாஹு ஹசீபுஹு, நான் இன்னவரை பற்றி இப்படி எண்ணுகின்றேன், அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். வலா உஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹ்வின் முன்னிலையிலே நான் யாரையும் தூய்மையானவனாக ஆக்க மாட்டேன், யாரை பற்றி உயர்வாக நான் பேச மாட்டேன் என்று நாம் அழகிய முறையிலே சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன, அந்த நிகழ்ச்சிகள் நமக்கு படிப்பினையாக அமைந்திருக்கின்றன. அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டலை சொன்னார்களோ அந்த வழிகாட்டல்களை நாம் கவனமாக கேட்டு அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னிலையிலே ஒருவரை பற்றி உயர்வாக பேசினார். இவர் கொஞ்சம் அதிகமாக உயர்வாக பேச ஆரம்பித்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத்அத உனுக ஸாஹிபிக, அதாவது உன்னுடைய தோழருடைய கழுத்தை நீங்கள் வெட்டி விட்டீர்கள், அவரை நீங்கள் கொலை செய்தவராகி விட்டீர்கள். கத்அத உனுக ஸாஹிபிக, இப்படி பலமுறை சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர், இதனுடைய விபரீதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்திருந்தார்கள். ஒருவரை உயர்வாக பேசும் பொழுது யாரை பற்றி உயர்வாக பேசப்படுகிறதோ அந்த புகழ்ச்சியினுடைய வார்த்தைகளை அவர் கேட்டு அவருடைய உள்ளத்திலே பெருமை கர்வம் வந்துவிட்டால், தன்னை உயர்வாக மதிக்க ஆரம்பித்து விட்டால், அவருடைய அறிவுக்கு காரணமாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதைத்தான், உங்களுடைய தோழரின் கழுத்தை நீங்கள் அறுத்து விட்டீர்கள், வெட்டி விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுபோன்ற இன்னொரு நிகழ்ச்சி, ஒருமுறை பள்ளியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீற்றிருக்கும் பொழுது ஒருவர் அதிகமாக தொழுது கொண்டிருந்தார். அதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு அருகில் இருந்த மிஹ்ஜன் என்ற நபித்தோழரிடத்திலே இவர் யார் தெரியுமா என்று விசாரித்தார்கள். உடனே மிஹ்ஜன் ரழியல்லாஹு அன்ஹு அவரை பற்றி மிக உயர்வாக பேசினார்கள், மிக அதிகமாக அவருடைய சிறப்புகளை பற்றி சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஸ்மிஹு ஃபதுஹ்லிகஹு, அவர் கேட்கும்படி நீ இந்த விஷயங்களை சொல்லாதே, அப்படி செய்தீர் என்றால் அவரை நீர் அழித்து விடுவீர். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு மூன்று முறை கூறிவிட்டு, இன்னக்கும் உம்மதுன் உரீத பிக்கும் அல் யுஸ்ரு, நீங்கள் இலகுவை, மென்மையை நாடப்பட்ட சமுதாயம், நீங்களும் மென்மையை கடைபிடியுங்கள், நளினத்தை கடைபிடியுங்கள், இலகுவான வழியை கடைபிடியுங்கள், மற்றவருக்கும் இலகுவான வழியை வழிகாட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சம்பவத்திலிருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உண்மையிலேயே தொழுகின்றார், வணக்க வழிபாடுகள் செய்கின்றார். அவருடைய வணக்க வழிபாடுகளை கொண்டுதான் மிஹ்ஜன் ரழியல்லாஹு அன்ஹு அவரை உயர்வாக புகழ்ந்து சொல்லுகின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டினார்கள்? அவர் கேட்கும்படி நீ சொல்லிவிடாதே, அதனால் அவருக்கு அழிவு ஏற்பட்டு விடலாம் என்று சொல்கின்றார்கள். இன்று பார்க்கிறோம் நம்முடைய சமுதாயத்திலே எப்படியெல்லாம் இந்த சீர்கேடு நிரம்பி இருக்கிறது என்பதாக. ஒருவருக்கு ஒரு ஆளுமை பிடித்துவிட்டால் அவருடைய முன்னிலையிலே அவரை பற்றி புகழ்கிறார்கள், நீங்கள் மிக சிறப்பாக பேசுகிறீர்கள், உங்களுடைய பேச்சு எங்களுக்கு மிக பிடித்திருக்கிறது, உங்களை போன்று யாரும் பேச முடியுமா என்று. அல்லது ஒரு மற்றொரு மார்க்க அறிஞரை பார்க்கும் பொழுது, நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த அறிஞர், நீங்கள் தான் எங்களுடைய தலைவர், நீங்கள் தான் எங்களுடைய ஷரியத்துக்கு தலைவர் என்றெல்லாம் புகழ்கிறார்கள். அல்லது தங்களுடைய தலைவர்களை, அரசியலில் இருப்பவர்கள், இயக்கத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய தலைவர்களை புகழ்கிறார்கள். இப்படி புகழ்வதால் இரண்டு கூட்டத்தார்களும், புகழப்படுபவர்களும் புகழ்பவர்களும், அழிவுக்கு ஆளாகி விடுகின்றார்கள். புகழப்படுபவர்கள் அந்த புகழ்ச்சியை கொண்டு பெருமைப்படும் போது அவர்களுக்கு அது அழிவுக்கு காரணமாகி விடுகின்றது. புகழ்பவர்கள் எல்லை மீறி அல்லாஹுவை மறந்து அவர்களிடத்தில் இல்லாத தன்மைகளை கொண்டு அவர்களை புகழும் பொழுது இவர்களும் அழிவுக்கு காரணமாகி விடுகின்றார்கள். இன்று நம்மிலே பலர் ஒருவர் தன்னை பற்றி புகழ்ந்து சொல்லும் பொழுது அதை ரசித்து கேட்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், என்னை பற்றி யாராவது புகழ்ச்சியாக பேச மாட்டார்களா, என்னுடைய உயர்வை பற்றி பேச மாட்டார்களா என்று விரும்புகின்றார்கள். தன்னுடைய குறைகளை பற்றி பேசினால் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். தன்னை பற்றி எப்போதும் மக்கள் உயர்வாக பேச வேண்டும் என்பதாகவே எதிர்பார்க்கக்கூடியவர்களும் நம்மிலே பலர் இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த பண்புடையவர்களாக இருக்கவில்லை. தங்களை பற்றி யாராவது தங்களது முன்னிலையிலே உயர்வாக பேசினால் உடனே சஹாபாக்கள் அதை கண்டிப்பார்கள், அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, நான் அந்த உயர்வுக்கு தகுதியானவன் அல்ல, எனக்கு என்ன தகுதியோ அதையே நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்பவர்களாக சஹாபாக்களை நாம் பார்க்கிறோம். ஒருமுறை அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர், சஹாபாக்களிலே மிகச்சிறந்த தோழரான இரண்டாவது ஹலீஃபாவான உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார். அவருக்கு முன்னிலையிலே ஒருவர் அவரை பற்றி உயர்வாக பேசுகின்றார், சிறந்தவர், சிறந்தவருடைய மகன் என்பதாக. அப்போது இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இல்லை, நான் அல்லாஹுடைய அடியார்களில் ஒருவன், நான் சிறந்தவனும் அல்ல, மிக சிறந்தவருடைய மகனும் அல்ல, அல்லாஹுடைய அடிமை என்று மட்டும் என்னை சொல்லுங்கள் என்று அவருக்கு வழிகாட்டினார்கள். அன்பிற்குரியவர்களே, நாமும் இப்படித்தான் நம்முடைய ஒழுக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவரிடத்தில் என்ன பண்பு இருக்கிறதோ அதை அழகிய முறையிலே சொல்ல வேண்டும். அவருடைய தகுதியை விட நாம் உயர்த்தி பேசக்கூடாது. தன்னை பற்றி உயர்வாக பேசப்படும் பொழுது தன்னிடத்தில் இல்லாததை கூறுபவர்களை அவர்களுக்கு அழகிய முறையிலே உபதேசம் செய்து வழிகாட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நற்பண்புகளை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்ஸலீன் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலக வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வுடன் அமைத்திருக்கின்றான். சில சமயங்களில் நாம் விரும்பியது கிடைக்கும், சில சமயங்களில் நாம் விரும்பியது கிடைக்காமலும் போகலாம். எல்லா சமயங்களிலும் எல்லா நேரத்திலும் தான் விரும்பியது கிடைத்தே ஆக வேண்டும் என்று நினைப்பது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதை கொடுக்கின்றானோ அதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும், அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், நல்ல முயற்சிகள் செய்ய வேண்டும். தன்னால் முடிந்த ஆகுமான வழிகளிலே முயற்சிகள் மேற்கொள்வது தவறு கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய சோதனை என்று வரும் பொழுது அந்த சோதனையை முஸ்லிம் புன்முறுவலுடனே, மலர்ந்த முகத்துடனே, விரிந்த மனப்பான்மையுடனே தாங்கிக் கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த பண்பை அவனுடைய நல்லடியார்களுடைய பண்பு என்பதாக குறிப்பிடுகின்றான். யாரிடத்திலே இந்த பண்பு இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சாந்தியையும் சமாதானத்தையும் அவனுடைய அருள் வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குவதாக வாக்களிக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது, அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால், நாங்கள் அல்லாஹுவிற்கு சொந்தமானவர்கள், அல்லாஹுவிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹுவை புகழ்ந்து சொல்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹுடைய சலவாத்துகள், அல்லாஹுடைய கருணைகள், அல்லாஹுடைய அன்புகள், விசேஷமான அருள்கள் இறங்குகின்றன. இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரியவர்களே, சோதனைகள் இந்த உலகத்திலே பல வழிகளிலே வரலாம். உதாரணத்திற்கு வறுமையை கொண்டு வரலாம், அல்லது நோய் நொடிகளை கொண்டு வரலாம், அல்லது ஏதாவது இழப்புகளை கொண்டு ஏற்படலாம். இதிலே குறிப்பாக இன்று பலரும் பல சோதனைகளை தாங்கிக் கொண்டாலும் வறுமை யாருக்குமே பிடிப்பது கிடையாது, வறுமையை யாருமே நேசிப்பது கிடையாது. உண்மையிலே பார்த்தோம் என்று சொன்னால், சஹாபாக்கள், நபிமார்கள் வறுமையிலே இருந்திருக்கிறார்கள், ஏழைகளாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலர் தான் செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர்கள் என்று நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம்.
பெரும்பான்மையான நபிமார்கள், பெரும்பான்மையான சஹாபாக்கள் ஏழ்மையிலே வறுமையிலே இருந்தார்கள். அல்லாஹுவை அந்த நிலையிலும் பொருந்தி கொண்டார்கள். இன்று மக்களுக்கு எப்படியாவது நாம் ஒரு செல்வந்தராக ஆகிவிட வேண்டும் என்ற ஆசைதான் இருக்கின்றதே தவிர, வறுமையிலே இருந்து அல்லாஹுவிற்கு சபுர் செய்து நல்லவர்களாக வாழ்வோம் என்பது அதிகமான மக்களுடைய உள்ளங்களிலே இந்த எண்ணங்கள் இருப்பது கிடையாது. சிலர் என்ன செய்கிறார்கள், சரி வறுமை இருக்கிறது, இந்த வறுமையை எப்படி அகற்ற வேண்டும், உங்களுடைய நல்ல உழைப்புகளை கொண்டு அகற்றலாம், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய திறமையை கொண்டு, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் தகுதிகளை கொண்டு உழைத்து சம்பாதித்து இந்த வறுமையை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம், அது ஆகமான வழி, அல்லாஹ் வரவேற்கிறான், அதற்காக அல்லாஹ் கூலியும் கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு அடியான் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடுவதை விட சிறந்த ஒன்றை அவன் சாப்பிட்டு விட முடியாது என்று சொல்கிறார்கள். கையால் உழைத்து சாப்பிடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றினார்கள். மேலும் கூறினார்கள், உங்களுடைய நபி தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் தங்களுடைய கையை கொண்டு கவச ஆடையை செய்து பிழைப்பவர்களாக இருந்தார்கள் என்று நபிமார்களுடைய சரித்திரத்தையும் நமக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொல்லியிருக்கின்றார்கள். மக்கள் என்ன செய்கிறார்கள், வறுமையுடைய நேரத்திலே, கஷ்டமான நேரத்திலே, பொருளாதார சிக்கல் ஏற்படும் பொழுது யாசகம் கேட்டு விடுகின்றார்கள். மக்களிடத்திலே கையேந்தி திரிகின்றார்கள். அல்லாஹு தாலா கையேந்துவதை கொண்டு, அல்லாஹு தாலா அவரிடத்திலே கேட்கப்படுவதை கொண்டு சந்தோஷப்படுகின்றான். ஆனால் மக்கள் அப்படியல்ல, நீங்கள் எவ்வளவு அவர்களிடத்திலே கேட்பீர்களோ அவ்வளவு உங்கள் மீது அவர்கள் வருத்தப்படுவார்கள், கவலைப்படுவார்கள், உங்கள் மீது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும், உங்களை பார்த்தால் அவர்கள் தூரமாக விலகிச் செல்வார்கள். இந்த சமயத்தில் தான் ஒரு முஸ்லிமான அடியான் தனது வறுமையை போக்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், ஆகமான வழிகளை கையாள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யஸ்தஃபிஃப் யுஃபுஹுல்லாஹ், நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க நாடினால், உங்களுடைய பத்தினித்தனத்தை பேணிக் கொள்ள நாடினால், அல்லாஹ் உங்களை ஒழுக்க சீலராக ஆக்குவான். நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலும் நான் கேட்க மாட்டேன் என்று உங்களை நீங்கள் ஆக்கிக் கொண்டால், அல்லாஹுவும் உங்களை மற்றவர்களை விட்டு தேவையற்றவனாக ஆக்கிவிடுவான். அல்லாஹுக்குவர் இதுல என்ன தெரிகிறது, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை கொடுக்கட்டும், நாங்கள் மற்றவர்களிடத்திலே கையேந்தாமல் இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். இவர்களுடைய கூற்று உண்மை அல்ல, இவர்களுடைய கூற்று சரியல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நீங்கள் முதலிலே அந்த பக்குவத்தை அடையுங்கள், நான் அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்க மாட்டேன், என்னுடைய வறுமையை போக்குவதற்கு அல்லாஹுவிடத்திலேயே கையேந்துவேன் என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹுவிடத்திலே செல்வத்தை கேளுங்கள், உங்களை தேவையற்றவர்களாக சீமான்களாக ஆக்குவதற்கு அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மற்றவர்களை விட்டு தேவையற்றவனாக ஆக்குவான். நீங்கள் பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை வழங்குவான். சிலர் என்ன சொல்வார்கள், எனக்கு பொறுமையே இல்லை என்று சொல்வார்கள். ஏன், அவர்கள் பொறுமை காப்பதற்கு முயற்சி செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பொறுமை காப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை கொடுப்பான். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வமா உஉதிய அஹதுன் அதாஅன் கைரன் வ அவ்ஸா மின் அஸ்ஸப்ரி. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே பொறுமையை விட சிறந்த ஒரு நன்மை கிடைத்துவிட முடியாது. அல்லாஹு அக்பர். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் சொல்கின்றான், வமா யுலக்காஹா இல்லல் லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹஸ்ஸின் அஸீம். இந்த நல்ல பண்புகளை எல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு, இந்த நல்ல பண்புகளை யார் அடைவார்கள் என்று சொன்னால், பொறுமையாளர்கள், சகித்துக் கொள்ளக்கூடியவர்கள், கஷ்ட நஷ்டங்களை, துன்பங்கள், துயரங்களை சகித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அல்லாஹுவை முன்னோக்கி வாழக்கூடியவர்கள் இந்த பண்பை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமமான நேரத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எப்போதுமே நம்முடைய கை உயர்ந்த கையாக இருக்க வேண்டும். அல் யதுல் உல்யா கைரும் மின் அல் யதி சுஃப்லா, உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது. வல் யதுல் உல்யா ஹியல் முன்ஃபிகா வஸ்ஸுஃப்லா ஹியஸ் ஸாயிலா. உயர்ந்த கை என்ன, செலவழிக்கக்கூடிய கை, தாழ்ந்த கை என்ன, யாசகம் கேட்கக்கூடிய கை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். யார் ஒருவர் தன்னிடத்திலே ஒரு நாள் அளவுக்கு உணவு இருந்து வசதி இருந்து மக்களிடத்திலே யாசகம் கேட்கிறாரோ, நாளை மறுமையிலே அவர் வரும்பொழுது அவருடைய முகத்திலே எந்த சதையும் இருக்காது, முகம் அலங்கோலமானவராக அசிங்கமானவராக வருவார்.
அல்லாஹ்வுக்குபர், எப்படிப்பட்ட கடுமையான எச்சரிக்கை பாருங்கள். இன்று மக்களை நாம் பார்க்கிறோம், பொய்யான சான்றிதழ்களை கூறி, பொய்யான மருத்துவ சர்டிபிகேட்டுகளை காட்டி, பொய்யான பேப்பர்களை காட்டி, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்களுடைய பிள்ளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்திருக்கிறார்கள் என்பதாக கூறி மக்களிடத்தில் யாசகம் கேட்டு திரிவதை பார்க்கிறோம். இன்னும் மார்க்கத்திலே மார்க்கத்துடன் தொடர்புடையக்கூடிய மக்கள் கூட பொய்யான சான்றிதழ்களை எல்லாம் தயார் செய்து, நாங்கள் மதரசா கட்டுகிறோம், நாங்கள் பள்ளிவாசல் கட்டுகிறோம் என்பதாக கையேந்தி திரிகின்றார்கள். கையேந்தி திரிந்து தங்களுடைய பிழைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது முஸ்லிம் சமுதாயத்திற்கு அழகான ஒன்று கிடையாது. இது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை தரக்குறைவாக ஆக்கக்கூடிய ஒன்று, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை பாழ்படுத்தக்கூடிய ஒன்று. எப்போது நமக்கு மிக கடுமையான தேவை ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் அவசியத்திற்காக யாசகம் கேட்பது அனுமதிக்கப்படுகின்றதே தவிர, அவசியமின்றி இன்று பார்ப்பதை போன்று ஆடம்பர தேவைகளுக்காக, அனாவசிய தேவைகளுக்காக மக்கள் கையேந்தி திரிகின்றார்கள். உதாரணத்திற்கு ஒன்றை பாருங்கள், திருமண தேவை. இந்த திருமணத்தை மிக அழகிய முறையிலே, மிக குறைவான செலவுடனே அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பிய முறையிலே நடத்திவிடலாம். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், தங்களை பற்றி உயர்வாக பேச வேண்டும், தாங்கள் மிக செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் என்று மக்கள் பெருமையாக கருத வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கி யாசகம் கேட்டு தங்களுடைய திருமணத்தை ஆடம்பரமாக செலவு செய்து நடத்துகின்றார்கள். இவையெல்லாம் மார்க்கத்திலே கண்டிக்கப்படக்கூடிய ஒன்று. ஒரு முஸ்லிம் இடத்திலே இந்த பண்புகள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எந்த நிலைமையிலே தன்னை அமைத்திருக்கின்றானோ அந்த நிலைமையை கொண்டு அல்லாஹுவை பொருந்தி கொண்டவனாக, அல்லாஹுவை முன்னோக்கியவனாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்திலே யாரும் வறுமையை சந்தித்திருக்க முடியாது. அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்திலே வறுமையில் இருந்தார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு விருந்தாளி இரவு நேரத்திலே வருகின்றார். அவருக்கு உணவு கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களில் ஒருவரிடத்திலே அனுப்புகின்றார்கள். மனைவி சொல்கின்றார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, தண்ணீரை தவிர என்னுடைய வீட்டில் எதுவும் இல்லை என்பதாக. அடுத்த மனைவியிடத்தில் அனுப்புகின்றார்கள், அவர்களும் அதிலே பதிலை சொல்கின்றார்கள். மூன்றாவது மனைவி, இப்படி 9 மனைவிமார்களும் ஒரே பதிலை சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எங்களுடைய வீட்டில் தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக. யோசித்து பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கண்ணியத்திற்கும் உயர்வுக்கும் அல்லாஹ்விடத்திலே உரியவர்கள். ஆனால் அவர்களுடைய மனைவிமார்களுடைய யாருடைய வீட்டிலும் அன்றைய இரவு தண்ணீரை தவிர வேறு எந்த உணவும் இல்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட வறுமையை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட கஷ்டத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வஃபாத் வரை, தங்களுடைய மரண நாள் வரை, அதுபோன்று அவர்களுடைய குடும்பத்தார்களும் இரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து வயிறார சாப்பிட்டது கிடையாது. அதுவும் பார்லி, சாதாரண கோதுமையினுடைய ரொட்டி கூட அவர்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டது கிடையாது. பல நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியின் காரணமாக வயிற்றிலே கல்லை கட்டிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்படி பல தோழர்களை நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களிலே அல்லாஹுவை முன்னோக்கி இருக்க வேண்டுமே தவிர மக்களிடத்திலே கையேந்தி திரிபவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே கேட்டு பெறக்கூடிய உயர்ந்த தன்மையை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. பிஸ்மி அல்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா நபியிஹி வ அப்திஹி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்ஸான் இலா யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை பாதுகாத்திருக்கின்றான். இந்த சமுதாயத்தின் அங்கத்தினர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை அவனுடைய தூதரின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சமுதாயம் மேம்படுவதற்கு தேவையான எல்லா ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எந்த ஒரு விதத்திலும் சமுதாயத்தினுடைய அங்கத்தினர்களை பாதிக்கும்படியான யாரும் எந்த செயலையும் செய்துவிடக் கூடாது. அந்த விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதன் மூலமாக எல்லாம் சமுதாயத்தினுடைய ஒழுக்க சீர்கேடுகள் வருமோ, சமுதாயத்தினுடைய அங்கத்தினர்களிடத்திலே
பிரிவினைகள் ஏற்படுமோ, சமுதாய உறுப்பினர்களுக்கிடையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுமோ, அந்த வழிகளையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். உதாரணத்திற்கு ஒன்று பார்ப்போம். சிலர் என்ன செய்கிறார்கள், ஒரு விஷயம் தங்களுக்கு தேவையா தேவையில்லையா என்பதை பற்றியெல்லாம் சிந்திப்பது கிடையாது. எங்கெல்லாம் தனது மூக்கை நுழைக்க முடியுமோ, எங்கெல்லாம் தான் சம்பந்தப்பட முடியுமோ, அங்கெல்லாம் சம்பந்தப்பட்டு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை உண்டு பண்ணுகின்றார்கள். அறிவில்லாத விஷயங்கள் எல்லாம் தங்களை அறிவாளிகளாக காட்டிக் கொள்வதற்காக தங்களது கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். இவரிடத்தில் எந்த கருத்தும் கேட்டிருக்க மாட்டார்கள், கருத்து சொல்ல வருவார்கள். இவரிடத்தில் யாரும் சாட்சி கேட்டிருக்க மாட்டார்கள், சாட்சி சொல்ல வருவார்கள். இப்படி பலரை நாம் பார்க்கிறோம். பிறருடைய விஷயங்களிலே அத்துமீறி அனுமதியின்றி உள்ளே நுழைந்து அவர்களுடைய கண்ணியத்திலே அவர்களது மரியாதையிலே பங்கம் விளைவிக்கின்றார்கள், ஊறு விளைவிக்கின்றார்கள். இது ஒரு முஸ்லிமுக்கு அழகிய தன்மை அல்ல. எது தனக்கு தேவையோ அதை மட்டுமே முஸ்லிம் செய்ய வேண்டும். எந்த விஷயம் தன்னுடன் சம்பந்தப்படுகிறதோ அதில் மட்டுமே ஒரு முஸ்லிம் தலையிட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி. எவ்வளவு அழகிய உபதேசம் பாருங்கள். ஒரு முஸ்லிம் அவருடைய இஸ்லாம் மிக அழகிய முறையில் முழுமை பெற்றிருக்கிறது, அதாவது ஒரு நல்ல முஸ்லிம், ஒரு சுத்தமான முஸ்லிம், அதாவது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி விரும்புகிறார்களோ அந்த நிலையில் அவருடைய இஸ்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடையாளம் என்ன, அதனுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, தர்குஹு மா லா யஅனீஹி, தேவையற்றதை அவர் விட்டுவிட வேண்டும். அதாவது என்ன, எது இவருடைய உலகத்திற்கோ மறுமைக்கோ நன்மை அளிக்கவில்லையோ, எதிலே ஈடுபடுவதால் எதிலே செய்வதால் இவருக்கு லாபம் இல்லையோ மறுமையில் நன்மை இல்லையோ அந்த விஷயங்களை எல்லாம் ஒரு முஸ்லிம் விட்டுவிட வேண்டும். அவற்றை விட்டு தன்னை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அவர் உண்மையான அழகிய முஸ்லிம் என்பதற்குண்டான அடையாளம். சிலர் மக்களை பற்றி பேசுகிறார்கள். பேசும் பொழுது இது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்று கேட்டால், இப்படி அவர்கள் சொன்னார்கள், யாரோ பேசிக் கொண்டிருப்பதை நான் இப்படி கேட்டேன் என்று சர்வசாதாரணமாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். ஒருவருடைய கண்ணியத்தை பாழ்படுத்துவது, ஒருவரை பற்றி குறை சொல்வது எவ்வளவு பெரிய குற்றமான செயல். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி இந்த விஷயத்தை கண்டித்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். சர்வசாதாரணமாக பேசுவார்கள், கடைசியில் அவர்களை பிடித்து இது எப்படி உங்களுக்கு தெரியும், யார் இதை உங்களிடத்திலே சொன்னார்கள் என்று கேட்டால், நாங்கள் தெருவிலே செல்லும் போது சிலர் பேசிக் கொண்டார்கள், அதைத்தான் நாங்கள் சொன்னோம், இது நாங்களாக பார்த்ததில்லை, நாங்கள் கேட்டதில்லை என்பதாக அலட்சியமாக சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இவையெல்லாம் ஈமானை பாதிக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் ஹதீஸை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன் அல்லாஹ் தஆலா யர்தா லக்கும் சலாசன் வயக்ரஹு லக்கும் சலாசன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு மூன்று பண்புகளை விரும்புகின்றான். மூன்று பண்புகள் உங்களிடத்தில் இருப்பது அல்லாஹ்விற்கு மகிழ்ச்சியை தருகின்றது. மூன்று விஷயங்கள் இருப்பது அல்லாஹ்விற்கு வெறுப்பை தருகிறது. அல்லாஹ் அந்த பண்புகள் உங்களிடத்தில் இருப்பதை வெறுக்கின்றான். முதல் மூன்று பண்பு என்ன, யர்தா லக்கும் அன் தஅபுதுஹு வலா துஷ்ரிகு. அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் நீங்கள் சமமாக்கி விடக்கூடாது, இணை வைத்து விடக்கூடாது. அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவை தவிர யாருக்கும் நீங்கள் செய்யக்கூடாது. இது அல்லாஹ் விரும்பக்கூடிய முதல் விஷயம். இந்த தன்மை அன்பிற்குரியவர்களே நம்ம எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் அவை பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, நேர்ச்சையாக இருந்தாலும் சரி, அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும் சரி, குனிவதாயினும் சரி, சஜிதா சிரம் பணிவதாயினும் சரி, அல்லாஹுவிற்கு மட்டுமே செய்ய வேண்டும். இன்று பல முஸ்லிம்களை பார்க்கிறோம் எப்படி இந்த விஷயத்திலே வழி தவறி இருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே பிரார்த்தனை கேட்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே சென்று சுஜூது செய்கின்றார்கள், ருக்குல் செய்கின்றார்கள், அங்கே தவாஃபு செய்கின்றார்கள், இன்னும் பல இபாதத்துகளை செய்கின்றார்கள். இது அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் அல்ல. இது அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய செயலாக, அல்லாஹுவிற்கு ஷிர்க் இணை வைக்கக்கூடிய செயலாக ஆகிவிடும். அடுத்ததாக وَأَن تَعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. அல்லாஹு தஆலா அடுத்து விரும்புவது என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் உறுதியாக அனைவரும் ஒன்று சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய கயிறு என்றால் என்ன? குர்ஆனும் நபி வழியும். சிலர் என்ன சொல்வார்கள்? குர்ஆன் என்று மட்டும் சொல்வார்கள். இல்லை, அல்லாஹுடைய கயிறு என்பது குர்ஆனும் நபி வழியும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜினுடைய இறுதி பிரச்சாரத்திலே இறுதி பேருரையிலே சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும் அம்ரைனி லன் தழல்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, உங்களிடத்திலே நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறி விட மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹுடைய புத்தகம், இரண்டாவது என்னுடைய வழிமுறை. ஆகவே ஒரு முஸ்லிம் குர்ஆனை கொண்டு மட்டுமே நான் போதுமாக்கிக் கொள்வேன் என்று சொல்லக்கூடாது. குர்ஆனுக்கு ஹதீஸ் விளக்கமாக இருக்கின்றது, குர்ஆனையும் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஆதாரபூர்வமான சரியான ஹதீசுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பலவீனமான ஹதீசுகள் அவை சந்தேகத்திற்கு இடமானவை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா சொல்லவில்லையா என்று, எனவே அவற்றை விட்டுவிட வேண்டும். பொய்யான ஹதீசுகள் என்று மார்க்க மூத்த அறிஞர்களால் உறுதி செய்யப்பட்டவை, அவற்றை முற்றிலுமாக நாம் புறக்கணித்து விட வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது விஷயம் என்னவென்றால், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். கோஷ்டிகளாக குரூப்புகளாக நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அக்பர் என்று பாருங்கள், பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றார். இன்று மக்கள் என்ன செய்கிறார்கள்? இதை தங்களுடைய பிரிவினையை தங்களுடைய கருத்து வேற்றுமையை நியாயப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு பொய்யான செய்தியை இட்டு கட்டுகின்றார்கள். இஃத்திலாஃபு உம்மத்தி ரஹ்மத்துன், எனது உம்மத்து கருத்து வேற்றுமை கொள்வது அவர்களுக்கு கருணை என்பதாக, அல்லாஹுடைய ரஹ்மத் என்பதாக. சொல்லுங்கள் பார்க்கலாம், கருத்து வேற்றுமை கொண்டதால் இஸ்ரவேலர்களை அல்லாஹ் சபிக்கின்றான். அல்லாஹ் நீங்கள் இஸ்ரவேலர்கள் கருத்து வேற்றுமை கொண்டது போன்று மார்க்கத்திலே கருத்து வேற்றுமை கொண்டு பல பிரிவினர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். மக்கள் இதை உணராமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோஷ்டியாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் தலைவராக, அவர்களை மட்டும் இமாமாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய ஒரே நேரிய வழிக்கு பின்பு செல்வதற்கு பதிலாக யார் யாரையெல்லாம் தலைவராக எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய வழிகளுக்கு பின்பு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதல்ல. அடுத்து மூன்று விஷயங்களை அல்லாஹு தஆலா வெறுக்கின்றான். இவர் பேசினார், அவர் கூறினார், அங்கே அப்படி சொன்னார், இங்கே இப்படி பேசினார்கள் என்று உறுதியற்ற செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று பார்க்கிறோம். இப்படி உறுதியற்ற செய்திகளை பேசியதால் எத்தனை முஸ்லிம் பெண்களுடைய கண்ணியங்கள், மானங்கள், மரியாதைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவருடைய கண்ணியத்தின் மீது எப்படி எல்லை மீறப்பட்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக சொல்வார்கள், அந்த ஆலிம் ஒரு மதரசா வைத்திருக்கிறார், அவர் மதரசா பெயரிலே அவர் மக்களுடைய செல்வங்களை எல்லாம் தவறான முறையிலே பயன்படுத்துகிறார், இவர் ஒரு சங்கம் வைத்திருக்கிறார், சங்கத்துடைய பெயரிலே செல்வத்தை சூறையாடுகின்றார், இவர் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கிறார், பள்ளியினுடைய சொத்துக்களை எல்லாம் இவர் தனது குடும்ப சொத்திலே பயன்படுத்துகின்றார். இப்படி பல விஷயத்திலே, அதாவது பெண்களை பற்றி சொல்லும் போது உதாரணத்திற்கு சொல்லலாம், அந்த பெண் அப்படி, இந்த பெண் எப்படி கருத்து கேட்கும் பொழுது ஒரு பெண்ணை பற்றி அந்த பெண்ணை விசாரித்து வருவார்கள். பெண் பேச வரும்பொழுது பக்கத்து வீடுகளிலே அண்டை வீடுகளிலே தெரிந்தவர்களிடத்திலே கேட்பார்கள். அந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும்? தெரிந்திருந்தால் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும், தெரியாத விஷயங்களை எல்லாம், அந்த பெண்ணா அப்படியா நீங்க கேக்குறீங்க, அவங்க அப்படி சரியில்லையே, அவங்க அங்க போவாங்களே, இங்க போவாங்க என்று வாய்க்கு வந்தபடி உறுதியற்ற விஷயங்களை, தான் பார்க்காத விஷயங்களை, பொய்யான விஷயங்களை எல்லாம் சொல்லிவிடுகின்றார்கள். கேட்டால் கடைசியில என்ன சொல்வார்கள்? அவங்க அப்படி பேசினார்கள், இவர்கள் இப்படி பேசினார்கள், அதைத்தான் நான் சொன்னேன் என்பதாக. இதை அல்லாஹ் வெறுக்கின்றான். வயக்குறகுலக்கும் கீழ வக்கால, இந்த தன்மை அதிகமாக பெண்களிடத்திலே காணப்படும். எனவே பெண்கள் குறிப்பாக இந்த விஷயத்தை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கசரத்து சுவால், துருவி துருவி கேள்வி கேட்பது, அது எப்படி, இது எப்படி? ஒரு வீட்டுக்கு நீங்கள் செல்கிறீர்கள் சொன்னால் அங்கே அழகிய முறையில கண்ணியமாக அமர்ந்து சாப்பிட்டு விட்டு அவர்களுடைய சுகநலங்களை விசாரித்து விட்டு வந்து விடணும். நீங்க யாரு, நீங்க எந்த ஊரு, நீங்க என்ன செய்றீங்க, இப்படி தேவையற்ற விஷயங்களை எல்லாம் துருவி துருவி ஆராய்ந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்றார்கள். கணவன் மனைவிக்கு இடையிலே, குடும்பத்தார்களுக்கு இடையிலே. அவ்வாறு இவை யுதாஅத்தல் மால், செல்வத்தை வீணடிப்பது, ஊதாரித்தனமாக செலவு செய்வது, வீண் விரயமாக செலவு செய்வது. ஆக இந்த மூன்று பண்புகளை அல்லாஹ் வெறுக்கின்றான்.
இந்த மூன்று பண்புகளின் மூலமாக சமுதாய சீர்கேடுகள் ஏற்படுகின்றன, ஒற்றுமைகள் குலைக்கப்படுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தீய பண்பை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அப்துல்லாஹி வ ரசூலிஹி نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கு உரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்தில் அவனை வணங்குவதற்காக படைத்திருக்கின்றான். வணக்க வழிபாடுகளை செய்வது மட்டும் நாம் வெற்றி அடைவதற்கு காரணம் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள் இருந்தால்தான் ஒரு அடியான் அல்லாஹுவிடத்திலே வெற்றியை அடைய முடியும். மறுமையிலே உயர்ந்த நற்பேறுகளை, சொர்க்க வாழ்க்கையை அடைய முடியும். அப்ப அல்லாஹுவிடத்திலே நம்முடைய வணக்க வழிபாடுகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு தலையாய அடிப்படை நிபந்தனை என்ன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடிப்படை நிபந்தனைகளில் ஒன்றுதான் மன தூய்மை. அதாவது, வணக்க வழிபாடுகள் எதை செய்தாலும், சிறிய வணக்கமாக இருந்தாலும் சரி, பெரிய வணக்கமாக இருந்தாலும் சரி, தனிமையில் செய்தாலும் சரி, மக்களுடைய பார்வைக்கு முன்பாக செய்தாலும் சரி, நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி மட்டுமே செய்ய வேண்டும். மக்கள் புகழ்வதற்காக, மக்கள் தன்னை பற்றி உயர்வாக பேசுவதற்காக நாம் செய்தால் அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது விஷயத்திலே நமக்கு மிக அழுத்தம் திருத்தமாக கண்டித்து சொல்லுகின்றான். சூரத்துல் பையினாவில் குறிப்பிடுகின்றான், மக்களுக்கு கட்டளையிடப்படவில்லை, மாறாக அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவிற்கு மட்டுமே கலப்பற்றவர்களாக ஆக்கி, ஷிர்க் இணை வைத்தலை விட்டு முற்றிலும் விலகியவர்களாக அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும். இதுதான் மக்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே வணக்க வழிபாடுகளை சுத்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகளிலே நாம் யாரையும் சேர்த்து விடக்கூடாது. நம்முடைய உள்ளத்தை இது விஷயத்திலே நாம் பேணிக் கொள்ள வேண்டும். ஒரு செயலை செய்யும் போதும் நம்முடைய உள்ளத்தை நாம் தூக்கி பார்த்து, நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தினுடைய எண்ணத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். யாருக்காக இதை செய்கிறோம், செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். தவறான எந்த சிந்தனையும், தவறான எந்த எண்ணமும் உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக, தொழுது முடித்ததற்கு பிறகு, வணக்க வழிபாடுகள் செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய வணக்க வழிபாடுகளிலே ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தால், எந்த விதத்தில் இருந்தாலும் சரியே, என்னை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். பார்த்திருப்பீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழக்கம் என்ன, தொழுது முடித்து சலாம் கொடுத்ததற்கு பிறகு உடனே அவர்கள் மூன்று முறை சொல்வார்கள், அஸ்தகுஃபிருல்லாஹ், அஸ்தகுஃபிருல்லாஹ், அஸ்தகுஃபிருல்லாஹ். யா அல்லாஹ், உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், யா அல்லாஹ், உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், யா அல்லாஹ், உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்பதாக. காரணம், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எந்த விதத்திலும் கல்பிலே, உள்ளத்திலே கோளாறுகள் ஏற்பட்டு வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்பட்டதாக ஆகக்கூடாது. யார் ஒருவர் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை முகஸ்துதிக்காக, மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக செய்கிறார்களோ, மக்கள் தன்னை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக செய்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை பாழ்படுத்திக் கொண்டார்கள், அழித்துக் கொண்டார்கள், நாசப்படுத்திக் கொண்டார்கள். அந்த வணக்கம் தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, இன்னும் எந்த நல்ல வணக்கமாக இருந்தாலும் சரி, சொல்லி காட்டுவதன் மூலமாக, புகழை விரும்புவதன் மூலமாக அந்த வணக்க வழிபாடுகள் நன்மையற்றவையாக ஆகிவிடுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழைத்து சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துபுதிலு ஸதகாதிகும் பில் மன்னி வல் அதா. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதை கொண்டு வீணடித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தர்மங்களை கொடுத்து, தர்மங்களை பெற்றவர்களை நோவினைப்படுத்தி உங்களுடைய தர்மங்களை வீணாக்காதீர்கள் என்று குறிப்பிட்டு விட்டு அதற்கு உதாரணம் அல்லாஹ் சொல்கின்றான், கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ், முகஸ்துதிக்காக
செலவு செய்பவரை போன்று. எப்படி முகஸ்துதிக்காக செலவு செய்பவர், வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர் அல்லாஹுவையும் நம்புவது கிடையாது மறுமையையும் நம்புவது கிடையாது, அவரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால், இவருக்கு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால், மறுமையின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், இவர் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடுவார், மறுமையினுடைய வீட்டை நாடுவார், சொர்க்கத்தை நாடுவார். ஏன் மக்களுடைய பெயரையும் மக்களுடைய புகழ்ச்சியை, மக்கள் தன்னை புகழ்வதை இவர் விரும்புவார், மக்கள் எவ்வளவு காலம் புகழ்வார்கள், அந்த புகழ்ச்சியை நாம் கேட்டு நமக்கு என்னதான் கிடைக்கும், இந்த உலகம் அழிந்து விடக்கூடியது, புகழ்பவர்களும் அழிந்து விடுவார்கள், புகழப்படக்கூடியவர்களும் அழிந்து விடுவார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் நிலையானவன், நிலையானவனுடைய நாம் பொருத்தத்தை நிலையானவனுடைய பொருத்தத்தை தேட வேண்டுமே தவிர, இந்த அழியக்கூடிய வாழ்க்கையினுடைய இன்பத்தை புகழ்ச்சியை நாம் தேடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யாரிடத்திலே முகஸ்துதி இருக்குமோ அவர்களுடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கை பலவீனம் அடைந்துவிடும், மறுமையினுடைய நம்பிக்கை பலவீனம் அடைந்துவிடும். இப்படி முகஸ்துதிக்காக செலவு செய்பவர்களை போன்று அவர்கள் எப்படி தங்களுடைய தர்மங்களை வீணாக்கிக் கொள்கிறார்களோ, அப்படி நீங்கள் உங்களுடைய தர்மங்களை வீணாக்காதீர்கள் சொல்லி காட்டுவது கொண்டு, நோவினைப்படுத்துவது கொண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முகஸ்துதிக்காக வணங்கக்கூடியவர்கள், மக்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக வணங்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் என்ன உதாரணம் சொல்கின்றான் தெரியுமா? ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வானின் அலைஹி துராபுன் ஃஅஸாபஹு வாபிலுன் ஃதரகஹு ஸல்தா லா யக்திரூன அலா ஷைஇம் மிம்மா கஸபு வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன். ஒரு பாறையிலே ஒருவன் ஒரு விதையை வைக்கின்றான், அங்கே தூசிகள் படிந்திருக்கின்றன, சில மண் அங்கே படிந்திருக்கிறது, அதன் மீது அவன் விதை விதைக்கின்றான். பிறகு அதன் மூலமாக தானியங்கள் முளைக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அந்த நேரத்திலே ஒரு அடைமழை பொழிந்து அந்த பாறையை சுத்தப்படுத்தி விடுகின்றது, கழுவி விடுகின்றது. பாறையில் ஒட்டியிருந்த மண்ணும் பாறையில் ஒட்டியிருந்த விதையும் முற்றிலுமாக மழையிலே அடித்து செல்லப்பட்டு விடுகின்றது. இதை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகின்றான். யாருக்கு? யார் முகஸ்துதிக்காக வணங்குகின்றார்களோ, முகஸ்துதிக்காக தர்மங்கள் செய்கின்றார்களோ, முகஸ்துதிக்காக நல்ல காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு. மறுமையை நாடவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே எந்த பலனையும் அடைய முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸம்மஅ அல்லாஹு பிஹி, யார் புகழை விரும்பி ஒரு காரியத்தை செய்கிறானோ அல்லாஹ் அவரை தண்டிப்பான். வமன் யுராஇ யுரா இல்லாஹு பிஹி, யார் முகஸ்துதிக்காக செய்கின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் தண்டிப்பான். இந்த இடத்திலே மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி, மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்ததை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்று சிறந்தவர்களை அல்லாஹ் மறுமையிலே கொண்டு வருவான். அதாவது சிறந்தவர்கள் என்று சொன்னால், சிறந்த அமல்கள் செய்தவர்கள், அல்லாஹுடைய போரிலே கொல்லப்பட்டவர், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தவர், அல்லாஹுடைய பாதையிலே ஏராளமாக தர்மங்கள் செய்தவர்கள். இந்த மூன்று பேரையும் அல்லாஹ் கொண்டு வந்து அவர்களிடத்திலே விசாரணை செய்வான். கல்விமானிடத்திலே கேட்பான், உனக்கு கல்வியை கொடுத்தேனே என்ன செய்தா என்பதாக. அவர் என்ன சொல்வார்? யா அல்லாஹ், நீ கொடுத்த கல்விக்கு நான் பகரமாக மக்களுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுத்தேன், அந்த கல்வியை பலனுள்ள முறையிலே நான் செலவழித்தேன் என்பதாக. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை பார்த்து சொல்லுவான், ஆம், நீ செய்தாய், கல்வியை கற்றுக் கொடுத்தாய், ஆனால் யாருக்காக தெரியுமா? உன்னை மக்கள் அறிஞராக சொல்ல வேண்டும், அறிஞர் என்று உன்னை புகழ வேண்டும், குரானை கற்றுத் தெரிந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் கூறுவான். பிறகு சொல்லப்படும், நீ உனக்கு நீ எதை விரும்பி செய்தாயோ அது சொல்லப்பட்டு விட்டது இந்த உலகத்திலேயே என்பதாக கூறி அவரை முகம் குப்புற நரகத்திலே தூக்கி வீசப்படும். அவ்வாறே அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர் அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நான் கொடுத்த உன்னுடைய நான் உனக்கு கொடுத்த அருளுக்கு நீ என்ன செய்தாய் என்பதாக. அந்த மனிதன், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே நான் கொல்லப்பட்டு விட்டேனே, இதைவிட வேறு என்ன இருக்க முடியும்? நீ கொடுத்த இந்த வாலிபத்தை, நீ கொடுத்த இந்த தாக்கத்தை நான் அல்லாஹுடைய உன்னுடைய பாதையிலே போரிட்டு நான் கொல்லப்பட்டு விட்டேன் என்பதாக சொல்வார். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், உன்னை பெரிய தியாகி, உன்னை பெரிய வீரமானவர், நீ அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர் என்று மக்கள் உன்னை பற்றி புகழ்வதற்காக நீ செய்தாயே தவிர என்னுடைய பொருத்தத்திற்காக நீ செய்யவில்லை என்று கூறி அவரையும் முகம் குப்பர நரகத்திலே தூக்கி வீசி எறியப்பட்டுவிடும். அவ்வாறே ஏராளமாக இரவு பகலாக அளவின்றி அல்லாஹுடைய பாதையிலே பொருளை செலவு செய்தவர்,
அவரிடத்திலும் அல்லாஹ் கேட்பான். அவர் கூறுவார், யா அல்லாஹ், நீ கொடுத்த செல்வங்களை எல்லாம் உன்னுடைய பாதையில் செலவு செய்தேனே என்று. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், ஆம், செலவு செய்தாய், ஆனால் என்னுடைய பொருத்தத்தை நாடி நீ செய்யவில்லை, என்னுடைய அன்பை நாடி நீ செய்யவில்லை. மக்கள் உன்னை பற்றி பெரிய கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். அப்படி மக்கள் உன்னை பற்றி புகழ்ந்து விட்டார்கள், எனவே உனக்கு மறுமையிலே எந்த நன்மையும் கிடையாது. முகம் குப்புற நரகத்திலே அவரையும் தூக்கி வீசும்படி அல்லாஹ் கட்டளையிட்டு விடுவான். யோசித்து பாருங்கள், எந்த மறுமை நாளினுடைய துன்பங்களை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, மறுமையினுடைய தண்டனையை விட்டு நாம் நம்மை இரட்சித்துக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே நாம் நல்ல அமல்கள் செய்கின்றோமோ, இந்த நல்ல அமல்களை பாழ்படுத்திக் கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களை நாம் நாடி நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையை இம்மையும் நாசமாக்கிக் கொள்ள வேண்டும், மறுமையும் நாசமாக்கிக் கொள்ள வேண்டும்? நயவஞ்சகர்கள் தான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், எனக்கு யாருடைய கூட்டும் தேவையில்லை, நான் யாருடைய கூட்டை விட்டு மிக தேவையற்றவன் என்பதாக. எனவே அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு சிறிய காரியத்தை செய்தாலும், பெரிய காரியத்தை செய்தாலும், தொழுதாலும், நூன்பு நோற்றாலும், தான தர்மங்கள் செய்தாலும், கல்வி படித்தாலும், இன்னும் நல்ல ஒழுக்கங்களை பேணினாலும், பிறருக்கு நாம் உதவி செய்தாலும், எந்த விதத்தில் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தாலும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டுமே தவிர, மக்களுடைய புகழ்ச்சியை, மக்கள் தன்னை பற்றி புகழ்வதை விரும்பி நாம் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது நம்முடைய இம்மையும் நாசமடைந்துவிடும், நம்முடைய மறுமையும் நாசமடைந்துவிடும், அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியாது, மிகப்பெரிய தோல்வியை மறுமையிலே சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த தீய பண்பிலிருந்து பாதுகாப்பானாக. அவனுடைய முகத்தை மட்டும் நாடி நல்ல காரியங்களை செய்யக்கூடிய உயர்ந்த மேன்மக்களில் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம அலா ஹபீபிஹி வஅப்திஹி வரசூலிஹி محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. فالسلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய அவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே விரும்பும் உயர்ந்த பண்புகளில் ஒன்று நாம் நீதமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது. நீதம் என்பது எல்லா மக்களிடத்திலும் போற்றப்படும் ஒரு உயர்ந்த பண்பாகும். அநீதி இழைப்பவர்களை, அநியாயமாக நடந்து கொள்பவர்களை மக்கள் நேசிப்பது கிடையாது. நீதவான்களை மக்களும் நேசிக்கின்றார்கள், அல்லாஹும் நேசிக்கின்றான். ஒரு முஸ்லிம் அவருக்கு தீர்ப்பு சொல்லும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால், அல்லது ஒருவரின் மீது அவருக்கு ஆட்சி அதிகாரம் ஏற்பட்டால், அல்லது ஒரு சமுதாயத்தினரின் மீது அவருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தால், எந்த நிலையிலும் அவர் அநீதி இழைப்பவராக ஆகிவிடக்கூடாது. நீதமானவராக, நேர்மையான பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு ஏற்படக்கூடிய கோபமோ, அல்லது மக்கள் அவருக்கு செய்யக்கூடிய தவறுகளோ, ஒழுங்கீனங்களோ அவரை அநீதி இழைப்பவராக மாற்றிவிடக்கூடாது, எல்லை மீறுபவராக அவரை ஆக்கிவிடக்கூடாது. நீதமான பாதையை விட்டு பிசகக்கூடியவராக அவர் ஒரு காலத்திலும் மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது குறித்து முஸ்லிம்களாகிய நமக்கு மிக அழகிய முறையிலே உபதேசம் செய்கின்றான். இன்னல்லாஹ யுமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா வ இதா ஹக்கம்தும் பைனன்னாஸ் அன் தஹ்குமு பில் அத்ல். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான், பொறுப்புகளை அதற்குரியவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படையுங்கள். உங்களிடத்திலே கொடுக்கப்படும் நம்பிக்கைகளை, அமானிதங்களை மக்கள் உங்களை நம்பும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களை நம்பி அவர்கள் ஒரு பொறுப்பை கொடுத்தால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுங்கள். உங்களை நம்பி ஒரு பொருளை அவர்கள் கொடுத்தால் அந்த பொருளை பாதுகாத்து அவர்கள் உங்களிடத்தில் கேட்கும் பொழுது அந்த பொருளை நீங்கள் திரும்ப அவர்களுக்கு ஒப்படையுங்கள். அடுத்து வைதா ஹக்கம் தும்பை நன்னார், மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் நடுவராக இருந்து தீர்ப்பளிக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால், குடும்ப பிரச்சனையிலோ, பொருளாதார பிரச்சனையிலோ, சொத்து பிரச்சனையிலோ, இன்னும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாயினும் சரி, எந்த நேரத்தில் ஆயினும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த சமயங்களில் வைதா ஹக்கம்தும் பைனன்னாஸ் அன் தஹ்குமு பில் அதில், நீதமாகவே நீங்கள் தீர்ப்பளியுங்கள். சில சமயங்களிலே நீதமாக நடக்கும்போது சில பின் விளைவுகள் ஏற்படலாம். உதாரணமாக தனக்கு எதிரே வந்திருக்கக்கூடியவர்களிலே ஒருவர் தன்னுடைய நெருக்கமான உறவினர், உதாரணமாக தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை அல்லது தன்னுடைய சகோதரர் அல்லது வேறு எந்த விதத்திலோ தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர், மற்றொருவர் தூரமானவர், இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது? உறவினருக்கு சாதகமாக நடப்பதா, உறவை பேணுவோம், உறவினர்களுக்கு அனுசரணையாக நடப்போம் என்பதற்காக அநியாயமான முறையில் தீர்ப்பு சொல்வதா, சாட்சி இல்லை என்றாலும் அல்லது அடிப்படை ஆதாரங்கள் இல்லை என்றாலும் உறவினர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பளித்து விடலாம் என்று ஒரு முஸ்லீம் நடந்து கொள்வதா, எப்படி நடப்பது என்று நாம் குரானையும் ஹதீஸையும் நாம் ஆராயும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கும் நமக்கு வழிகாட்டுகின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹ் ஷுஹதா பில் கிஸ்தி வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கவ்மின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். சூரத்துல் மாயிதாவுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவிற்கு அல்லாஹுவிற்காகவே கூனு கவ்வாமீன், அல்லாஹுவிற்காகவே நேரிய பாதையிலே நிலைத்து நில்லுங்கள், அல்லாஹுவிற்காகவே சீரிய வழியிலே நீங்கள் நிலைத்து நிலையாக நியமமாக உறுதியாக ஸ்திரமாக பலமாக நீங்கள் இருங்கள், பிசகி விடாதீர்கள், தடுமாறி விடாதீர்கள், சுஹதா சாட்சி சொல்பவர்களாக, பில் கிஸ்த் நீதத்துடனே, உங்களுடைய சாட்சி நீதமானதாக இருக்க வேண்டும், உங்களுடைய பேச்சு நீதமானதாக இருக்க வேண்டும், உங்களுடைய தீர்ப்பு நீதமானதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு கூட்டத்தார்களின் மீது கோபம் இருந்தாலும் அந்த கோபம் உங்களை எல்லை மீற செய்து விடக்கூடாது, அவர்களுக்கு அநீதம் இழைக்க உங்களை தூண்டிவிடக் கூடாது. உங்களுக்கு அவர்கள் துரோகம் செய்திருக்கலாம், உங்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்திருக்கலாம், உங்களுக்கு அவர்கள் அழிச்சாட்டியும் செய்திருக்கலாம், அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் தீர்ப்பளிக்க நேரிட்டால் உண்மையை தீர்ப்பளியுங்கள், நீதத்தை தீர்ப்பளியுங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள், அநியாயம் செய்து விடாதீர்கள். உண்மை எதுவோ, உண்மை யார் பக்கம் இருக்கிறதோ, அது உங்களுடைய உறவினர் பக்கம் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய எதிரியின் பக்கம் இருந்தாலும் சரி, உண்மை யாருக்கு சாட்சியாக இருக்கிறதோ அவருக்கு நீங்கள் தீர்ப்பளியுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்கின்றான். நீதமாகவே நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடப்பதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமான வழி. நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த முஸ்லிம்களிலே பலர் என்ன எண்ணுகின்றார்கள், நீண்ட தாடி வைப்பது, பெரிய தொப்பி போடுவது, நீண்ட அங்கி அணிவதுதான் இரையச்சம் என்பதாக எண்ணிக்கொள்கின்றார்கள், அல்லது பள்ளிவாசல்களிலே மணிக்கணக்காக தொழுவது இரையச்சம் என்பதாக எண்ணுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆம், இவையெல்லாம் இரையச்சத்தினுடைய ஒரு பகுதி. ஆனால் இரையச்சம் முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டும். இந்த முஸ்லிம்களிலே பலர் வணக்க வழிபாடுகளிலே கவனம் செலுத்துகின்றார்கள், ஆனால் இந்த நீதம் என்ற விஷயத்திலே அவர்கள் தவற விட்டு விடுகின்றார்கள், அதிலே அவர்கள் அலட்சியம் செய்து விடுகின்றார்கள், அநீதி இழைத்து விடுகின்றார்கள். தங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் ஒரு சட்டம், தங்களுக்கு தூரமானவர்களாக இருந்தால் ஒரு சட்டம் என்பதாக மார்க்கத்திலே விளையாடுகின்றார்கள். சிலர் என்ன சொல்கின்றார்கள், நாங்கள் மார்க்க தீர்ப்பையா மாற்றுகின்றோம் என்பதாக, ஷரியத்துடைய தீர்ப்பையாக மாற்றுகிறோம், இது எங்களுக்கு மத்தியில் உள்ள சட்டங்கள் தானே, எங்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகள் தானே, அந்த தீர்ப்பிலே தனக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பதாக அல்லது தன்னுடைய உறவினருக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பதால் அது ஒரு மார்க்க ரீதியாக குற்றமாக ஆகிவிடாது என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே இப்படி எண்ணுவது மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கம் உலக விஷயங்கள் என்று பிரித்து சொல்லவில்லை. எல்லா விஷயங்களிலும் நீங்கள் நீதமானவர்களாக உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். உண்மை யாருக்கு சாட்சி அளிக்கின்றதோ அவர்களுக்குத்தான் நீங்கள் நீதி செலுத்த வேண்டும், அவர்களுக்கு சாதகமாகத்தான் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டுமே தவிர, உறவினர் என்பதற்காக நீங்கள் உறவினருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விடக்கூடாது, அல்லது ஏழை என்பதற்காக ஏழைக்கு சாதகமாக, அல்லது செல்வந்தர் என்பதாக செல்வந்தருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லிவிடுகின்றான். நீங்கள் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் கூட நீங்கள் நீதத்தை சொல்லுங்கள், ஏழையாக இருந்தாலும் நீங்கள் நீதத்தை சொல்லுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக இதிலே நமக்கு சொல்லிவிடுகின்றான். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ற ஒரு பெண் திருடி விடுகின்றார். அவர் ஒரு செல்வந்த ஒரு செல்வ குடும்பத்தை சேர்ந்தவர், வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர், திருடி விடுகின்றார். மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், ஏதோ ஒரு எண்ணத்தால் அவர் திருடி விட்டார், அவரை மன்னித்து விட்டு விடலாமே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சிபாரிசுக்கு சென்று தண்டனையை நீக்க சொல்லலாமே என்பதாக ஆலோசனை செய்கிறார்கள். யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று பேசுவது, எல்லோரும் பயப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் உசாமா ரசூலுல்லாவிற்கு விருப்பமானவர், விருப்பமானவருடைய மகனாரும் கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து மக்கள் இப்படி பேசுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தண்டனையை சற்று குறைத்துக் கொள்ளலாமே என்று சிபாரிசு செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா, அத்தஷ்ஃபஉ ஃபி ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளில் ஒன்றிலா நீ சிபாரிசு செய்கிறாய். லவ் அன்ன ஃபாத்திமத் பின்த் முஹம்மத் லவ் அன்ன ஃபாத்திமத் பின்த் முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா, முஹம்மதுடைய மகள் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கையையும் நான் வெட்டி இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது, முஸ்லிம்கள் இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முஸ்லிம் அல்லாதவருக்கும் பிரச்சனை ஏற்படும் பொழுது இவர் முஸ்லிம் என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது, அவருடைய அநீதிக்கு இவர் சப்போர்ட் இவர் உறுதுணையாக இருக்கக்கூடாது. உண்மை எதுவோ அதற்கு சாதகமாகத்தான் தீர்ப்பளிக்க வேண்டும். ஒரு சமயம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. அதாவது ஹஜரத் அலியினுடைய ஒரு கேடயத்தை ஒருவர் திருடி சென்று விடுகின்றார். அவர் ஒரு யகுதியாக இருக்கின்றார். என்ன எப்படி திருடினார், எங்கே திருடினார் என்ற விவரங்கள் எல்லாம் தெரியவில்லை. எப்படியோ திருடி சென்று விட்டார். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை கேடயம் வாங்குவதற்காக கரை தெருவிற்கு செல்லும் பொழுது அந்த யகுதி அந்த கேடயத்தை வித்துக் கொண்டிருக்கிறார் கரை தெருவில். உடனே அலி அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த யகுதியை அழைத்துக் கொண்டு தான் நியமித்த நீதிபதி காதி சுரேஹ் இடத்திலே செல்கின்றார். நீதிபதி பிரச்சனையை கேட்டதற்கு பிறகு அலி இடத்திலே கேட்கின்றார், இது உங்களுடைய கேடயம் என்பதற்கு சாட்சி இருக்கிறதா இல்லையா என்று. அலி அவர்கள் சொல்கிறார், இது என்னுடைய கேடயம்தான் உண்மை, ஆனால் சாட்சியின் இடத்திலே இல்லை என்பதாக. அந்த யகுதி இடத்தில் நீ சத்தியம் செய்து சொல்ல முடியுமா, இது உன்னுடைய கேடயம் தான் என்று. அவர் சொல்கின்றார், சத்தியம் செய்து இது என்னுடைய கேடயம் தான் என்று. உடனே காதி ஸுரைஹ் அவர்கள் அந்த கேடயத்தை அந்த யகுதிக்கு உரித்தானது என்று தீர்ப்பளித்து விடுகின்றார்கள். யோசித்து பாருங்கள், ஹஜ்ரத் அலி பொய் சொல்ல மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார். இருந்தும் கூட சட்டம் என்ன, ஒன்று ஒரு பொருளை உங்களுக்கு சொந்தம் என்று நீங்கள் வாதிட்டால் உங்களுக்கு சாட்சி இருக்க வேண்டும். சாட்சி இல்லாத பட்சத்தில் அது கலீஃபாவாக இருந்தாலும் கூட அவருக்கு எதிராக சாட்சி அமைந்திருந்தாலும் கூட காலி நீதிபதி ஸுரைஹ் அவர்கள் பயப்படாமல் அந்த யகூதிக்கு அந்த கேடயத்தை வழங்கிவிட்டார்கள். உடனே அந்த யகுதி, இப்படிப்பட்ட நீதமான ஒரு மார்க்கமா, ஜனாதிபதிக்கு எதிராகவும் தீர்ப்பு வழங்கப்படுமா என்று இஸ்லாத்தினுடைய உண்மை நிலையை புரிந்து கொண்டு அந்த இடத்திலேயே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று கூறி இஸ்லாமை தழுவினார். ஆகவே அன்பிற்குரிய முஸ்லிம்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நீதத்தை கடைபிடிக்க வேண்டும், நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.